அன்பான சகோதரர்களே, இப்ப பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா கர்த்தரின் கடைசி ராபோச்சனம். தலைப்புல பார்க்க போறோம். அதுக்காக சகோதரர்களை அன்போட தூக்கில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய இதவழி தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராக இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் சொல்வதாக. மீண்டுமாக இந்த வாக்கிலும் கூட தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தந்து அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காகவும் முதலாவது நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்தில் நம்ம பார்க்க வேண்டிய பாகமானது நம்முடைய கர்த்தருடைய கடைசி ராபோஜனம் என்கிற தலைப்பிலே நம்ம பார்க்கணும். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த பாகமானது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்தது. அதாவது தேவனுடைய தெய்வீக அழைப்பு, அதை குறித்து நம்ம பார்க்கணும். நம்ம எடுக்க வேண்டிய முடிவு பற்றி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவனுடைய வசனங்களின்படி அவர் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சுயாதீனமாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. யார் உங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் இல்லை, மாறாக சுயாதீனமாக நீங்கள் அந்த முடிவு எடுத்து இந்த பாபிலோனை விட்டு வெளியே வரவும் இன்னும் உண்மை சத்தியத்தின் சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் வைக்கவும் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த நெருக்கமான வழியில் ஓடுவதற்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உள்ள ஒரு வாய்ப்பு என்பதையும் நம்ம நான் போன வாரத்தில் சொன்னோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாகமானது கர்த்தருடைய கடைசி ராபோஜனம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். ஒரு நம்முடைய கர்த்தர் இயேசு உலகத்தில் வந்தபோது தம்முடைய சீஷர்களுக்கென்று அநேக உபதேசங்கள் கொடுத்தார். உலகத்தின் ஜனங்களுக்கென்று சில உபதேசங்கள் இருக்குது. உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு உபதேசம் இருக்குது. அதே போல தம்முடைய சீஷர்களுக்கென்று தனிப்பட்ட விதத்தில் சில உபதேசங்கள் கொடுத்துருப்போனார். அதில் தான் இந்த ராபோஜனம் கூட வருது. தம்முடைய சீஷர்களுக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு உபதேசம், ஒரு காரியத்தை அவர்கள் செய்யணும். ரெண்டு விதமான சடங்குகள் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் செய்யணும். ஒன்று வந்து ஞான ஸ்நானம், மற்றும் இன்னொன்று இந்த ராபோஜனம். இது தான் வந்து அடையாளங்களில் செய்யறது. மற்றபடி எந்த விதமான பாரம்பரியம், மூட நம்பிக்கைகள் மற்றும் எந்த விதமான சடங்குகள் வந்து கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி ராபோஜனத்தை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகுது. அது மட்டும் இல்லை, அவரை நினைவு கூறும்படி, தன்னை நினைவு கூறும்படி அவர் சொன்ன ஒரு மாபெரும் அன்பின் கட்டளை, இதை குறித்து நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11:23 முதல் 26 வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இவர் யாரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயத்தை நம்மளுக்கு ஒப்புவிக்கிறார்னா, கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய ராபோஜனத்தில் அப்போஸ்தலர் பவுல் இல்லை. அன்னைக்கு வந்து அந்த மேல் அறையில் அவங்க 12 சீஷர்களோடு இருக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் கூடவே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசியிருக்காருன்ற விஷயத்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா அநேக தரிசனங்களையும் அநேக வெளிப்பாடுகளையும் கர்த்தர் அதிகமாக யாருக்கு கொடுத்துருக்காருன்னா அப்போஸ்தலர் பவுலுக்கு இல்லைங்களா. அதான் அவர் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போ அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதுக்கு நன்றி தெரிவித்து அதை பிட்டு சொல்கிறார். அதை வந்து அப்படி உடைச்சி அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை சீசனில் கொடுக்குறார். அப்போ இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது. அங்கே ஒரு அடையாளம் காமிக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்தப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து இது புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதனால் இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். என்னுடைய ஞாபகார்த்தமாக என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறும் விதமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லி அங்கே அவர்கள் கட்டளை கொடுத்ததை பற்றி அப்போஸ்தலர் போல் இங்கே சொல்லும் போது இன்றைக்கு நம்ம வேத மாணவர்கள் இருக்கும்போது இதை எப்படி நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோன்னா இது கர்த்தருடைய நினைவு கூறுதலின் ஆகும் என்கிற அந்த அந்த ஒரு பேர் கூட நம்ம தரலாம். கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு இன்னொரு பேர் கர்த்தருடைய நினைவு கூறுதலின் ஆகும். அப்போது இங்கே நம்முடைய கர்த்தராக இயேசு அந்த மேல் அறையில் அவர் மறிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாக அந்த சாயங்கால நேரத்தில் நம்முடைய சீஷர்களோடு அவர் வந்து இந்த ராபோஜனத்தை அவர் அனுசரிக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை தான் இது. என்ன பண்ணணும் நீங்கள் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த நீங்கள் என்று சொல்லும் போது அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்று சொல்லும் போது பைபிளில் அது யாரை குறிக்கும் இல்லைங்களா? நீங்கள், நாம், அப்புறம் நாங்கள் போன்ற வார்த்தைகளெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் அது யாரை குறிக்குன்னா பரிசுத்தவான்களே குறிக்கும். அது மட்டும் இல்லை கர்த்தர் இயேசுவுடைய சீஷர்களே குறிக்கும். உதாரணமாக ஜப செய்யும் போது கூட அவர் எப்படி சொல்லியிருந்தார், நீங்கள் ஜப செய்ய வேண்டிய இதனால் அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் நீங்கள் சொல்லி. அப்போ அந்த நீங்கள்ன்ற வார்த்தைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக முதல்ல மாறணும். அதுக்கப்புறம் மற்ற உபதேசங்கள்லாம் நம்மளுக்கு அப்போ தான் பொருந்தும். நீங்கள்ங்கிற அந்த வகுப்புக்குள்ளே நம்ம வரலினா இந்த உபதேசங்கள் நம்மளுக்கு பொருந்தாது. மாறாக யாருக்கு பொருந்தும், எப்படி பொருந்தும்னா உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன உபதேசங்கள் கொடுத்துருக்காரோ அந்த உபதேசங்கள் தான் நம்மளுக்கு பொருந்தும். பொதுவான உபதேசங்கள் தான் நம்மளுக்கு பொருந்தும். ஆனால் சீஷர்களுக்குன்னு சொல்லப்பட்டுக்கிற உபதேசத்துக்குள்ள நம்ம வரணும்னா அந்த சீஷர்களாக நம்ம முதல்ல நம்மளை மாற்றணும். நம்ம அதுக்காக அந்த தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் இந்த உபதேசங்கள் நம்மளுக்கு அது பொருந்தி வரும். அப்படி இருக்கும்போது இந்த ராபோஜனம் எதை குறிக்கிறது, இது எவ்விதமாக இதை வந்து கடைபிடிக்கணும், எப்பொழுது இதை வந்து அனுசரிக்க வேண்டும், யாரெல்லாம் இதை வந்து செய்யணும், யாரெல்லாம் வந்து இதில் பங்கு பெறதுக்கு அனுமதி இருக்குது என்பதெல்லாம் குறித்து தான் குறித்தான விளக்கங்கள் அல்லது பதில்கள் தான் நீங்கள் நம்மளுடைய கிளாஸ். அப்போ இதை நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்? அப்போஸ்தலர் பவுல் இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிக்கிறேன். ஏன்னா கொரிந்தியர் சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் வந்து அப்போஸ்தலர் பவுலுடைய உபதேசங்கள் அந்தளவுக்கு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ரொம்ப ஹை லெவலாக இருந்துச்சு. இன்றைக்கும் ஹை லெவலாக இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கே இந்த நவீன காலத்திலே எவ்வளோ வேத ஆராய்ச்சிகளும் அது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் இன்னும் விளக்கங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட இன்னும் அப்போஸ்தலர் பவுலுடைய உபதேசங்களே தெளிவாக புரிந்து கொண்ட மாதிரி நமக்கு தெரியல. அறிவு பெருத்த காலம் இது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் இந்த அவருடைய உபதேசங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூடியிருந்த அப்போஸ்தலர் பேதர் கூட ஒரு இடத்துல எப்படி சொல்லிக்கிறாரு, சகோதரனாகிய பவுல் பேசுகிற அநேக காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்போ அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள்லேருந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களே அவர் விளக்கக்கூடியதாரு. அப்போ நம்ம நிதானமாக பகுத்து படித்தால் ஒழிய அந்த அது அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம விளங்கி கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். ஏன்னா அவர் இந்த ராபோஜன சம்பந்தமாக பேசின அநேக விஷயங்கள் இன்னைக்கு எப்படி ஜனங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, அது எப்படி புரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய உபதேசங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் திட்டங்களையும் அவர் வந்து நம்முடைய நிரூபங்களில் எழுதியிருக்கிறார். அப்போ அதை நம்ம நிதானமாக பகுத்து படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த ராபோஜனத்தை குறித்து பார்க்கும்போது எங்கே சம்மந்தப்படுத்தி அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறாங்கன்னா அதாவது ஒன்று குறிந்திய 5:7 நம்ம பார்க்கலாம். பழைய புளித்த மாவை நம்ம கிட்ட இருந்து எடுத்துருங்க, அப்புறம் நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கணும். நம்மளால எப்படி இருக்கணும், புதுசா பிசைஞ்ச மாவா இருக்கணும் அப்படின்னா. அப்ப இதெல்லாம் நேரடியாக அர்த்தமா சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து அதான் அந்த அதான் அவருடைய பாணி, பேசக்கூடிய பாணி, பெரிய பெரிய உபதேசங்கள். ஆனால் அவருடைய பேசுகிற பாணி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ இது பரிசுத்தாவியினால் வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்குமே தவிர ஜென்மா சுபாவத்தில் இருக்கிற மனுஷங்களை அந்த உபதேசங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ புதுசாக பசைஞ்ச மாவாக இருக்குன்னா நம்ம எப்படி இருக்கிறது புதுசாக பசைஞ்ச மாவை? சரி, அதை பற்றி கூட நம்ம படிக்கலாம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப இதனுடைய பொருள் என்ன? நம்முடைய கர்த்தரே இயேசு எப்படி நம்மளுக்கு பஸ்காவாக இருக்கிறாரு? அப்போ அந்த பஸ்கா தேவன் யாருக்கு கொடுத்த கட்டளை என்று பார்க்கும்போது, அது யூதர்களுடைய, யூதர்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு 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 பண்டிகை, இன்னொரு சொல்லலாம், அதுதான் வந்து யூதர்களுடைய பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னாக்கா அதில் இப்போ தமிழ் இங்கிலீஷில் தமிழில் வந்து பஸ்கான்னு இருக்குது இல்லைங்களா, அது எபிரேய வார்த்தை. அது வந்து இங்கிலீஷில் எப்படிங்கன்னா பாஸ் ஓவர், பாஸ் ஓவர் அப்படின்னா கடந்து போகுதல்னு அர்த்தம். கடந்து போகுதல்னா என்ன? ஏன்னா அந்த எகிப்து தேசத்தில் அவர்களுக்கு அந்த கடைசியாக கொடுத்த அந்த வாதை எகிப்து ஜனங்களுக்கு. அப்போ அந்த சங்கார தூதன் எந்த வீட்டில் நிலைக்கால்களில் கதவுல ரத்தம் தெரியுதோ அந்த வீடு என்ன பண்ணிடுவாரு? கடந்து போயிடுவாரு. அதான் அந்த அதனுடைய அந்த பொருள் தான் பஸ்கான்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா கடந்து போகுதல். அப்போ பாஸ் ஓவர் என்ற பொருள். அப்போ இந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பஸ்கா நமக்கு எப்படி இந்த காலத்தில் பொருந்தது, நம்ம இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்கா ஆட்டி அவங்க என்ன பண்ணணும், அது வந்து அதைய வந்து பலி செலுத்தி அதை சாப்பிடணும், அதுதான் அவங்களுடைய. இப்போ எப்படி கர்த்தர் இயேசுவை, இயேசு நம்மளுக்கு இப்படி ஒரு பஸ்காவாக அல்லது பஸ்கா ஆறாக எப்படி இருக்க முடியும், அவர் அடித்து சாப்பிட முடியுமா? எப்படி வந்து ஆடை அவங்க அடித்து சாப்பிட்டாங்க, அது மாதிரி நம்ம கர்த்தரை அடித்து சாப்பிட முடியுமா? இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த உபதேசங்கள் கர்த்தர் கூட இது சம்பந்தமாக அநேக நேரங்களில் உபதேசம் கொடுத்தார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், இன்னும் சில உபதேசங்கள் சொன்னார், என்ன ஒருவன் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் ஒருத்தன் பானம் பண்ணலினா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் வரவே முடியாது அப்படின்னார். அப்போ என்னாச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயமாயிடுச்சு இல்லைங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இது என்னென்னமோ அவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ரத்தத்தையும் கறியும், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவர்கிட்ட போய் கறியும் ரத்தத்தையும் எடுத்து சாப்பிட்றதுனா இதெல்லாம் வந்து ஆகிற வேலையா? அதனால தான் நிறைய பேர் அவரை விட்டு விலகிட்டாங்க அந்த டைமில். இது கடினமான உபதேசம் அப்படின்னாங்க. அப்போ சீசர்கள்கிட்ட கூட போய் கேட்டார், நீங்கள் கூட போயிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சீசர்களுக்கு கர்த்தர் ஏதோ பேச வர்றது தெரியுது, ஆனால் அந்த அர்த்தம் புரியல, ஆனால் அவரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அதான் சொன்னார், நாங்கள் நீங்கள் உங்களை விட்டு நாங்கள் நீ எங்கே போகிறது, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த உபதேசம் பாருங்க எவ்வளோ கடினமான உபதேசமாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளினா இதை பற்றி நமக்கு சரியான அறிவு இருக்காது. அப்போ அந்த வகையில் இந்த பாஸ் ஓவர் அல்லது இந்த பஸ்கா பற்றி கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக இருக்கிறார்னா, அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது பஸ்கா பற்றி எங்கே இருக்குது? யாத்திரகமத்தில் சொல்லப்படுது. யாத்திரகமத்தில் அதாவது எகிப்து தேசத்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆவதற்காக தேவன் கொடுத்த கட்டளை, அது கடைசி வாதை, அது ஒரு தலைச்சன் சங்காரம் இல்லைங்களா? போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு வாதைகள் கொடுக்கும்போது பார்வோன் என்னங்கிறாரு, மன திரும்புற மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அந்த வாதை சரியான உடனே மனக்கடினம் ஆயிடும், திரும்பி விட மாட்டேன்றான். இப்படியே பண்ணி 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 தான் இந்த பத்து வாதைகள் எல்லாம் எதை குறிக்குது, இதெல்லாம் நிழல், அது நம்ம வரும் காலங்களில் நம்ம பார்க்க போறோம். பத்து வாதைகள் என்பது எதனுடைய அடையாளம்னா இந்த உலகத்தின் முடிவினுடைய அடையாளம். அதெல்லாம் ரொம்ப அருமையான தெய்வீக திட்டம் அது. அது நம்ம ஒவ்வொரு வாதைகளாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ லாஸ்ட் விடுதலை எப்படி வருது இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னா, அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ எகிப்துக்குள்ள இருக்கிற முதல் குழந்தைகள், அது ராஜா வீட்டிலிருந்து ஆண்டியினுடைய வீடுகள் இருக்கிற வரைக்கும் முதல் பிள்ளைகள் என்ன ஆயிடுவார், சங்கார தூதனால் கொலை செஞ்சப்படுவார். அது மிருகமானாலும் சரி, அது கூட வந்து அங்கே சாகடிக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தேவன் காப்பாத்திட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தப்பிக்கிறதுக்கு சொன்ன வழிதான் இந்த பஸ்கா, அவர் நியமம் அப்படின்னு பாக்குறோம், அவர் நியாயப்பிரமாணம். அதை பத்தி நம்ம யாத்திராகமம் 12 அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம்.
இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள், ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள்
ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆக்கிரமங்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் பக்கத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையில் மேற்கட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதால் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கட்டை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா.
அப்போ இந்த பஸ்கா கட்டளை பற்றி பாத்தீங்களா, எப்படி இருக்கு, ஒரு விசித்திரமா இருக்கு தேவனுடைய கட்டளைகள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் முதல் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை வந்து இதுதான். அப்ப முதலாவது நியாயப்பிரமாணம் தேவன் வந்து இவர்களுக்கு கொடுத்தார் ரொம்ப நாட்களுக்கு பின்பு. அப்போ அவர்கள் எகிப்துக்கு அடிமைகளாக வந்து 430 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்பு தேவன் கொடுக்கிறாரு முதலாவது ஒரு கட்டளை. அதற்கு பின்பு தான் 10 கட்டளைகள் சீனாய் மலையில அவர் கொடுத்தார். அப்ப நம்ம எப்போதும் புரிந்து தெரிஞ்சிருக்கணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கட்டளை எது, பஸ்கா நியாயப்பிரமாணம். அதை பத்தி நம்ம யாத்திராகமும் 12:43 நாம் பார்க்கிறோம்.
மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம்.
ஆமா, நியமமாவது, பஸ்காவின் நியமம், நியமம்னா கட்டளை, பஸ்காவினுடைய கட்டளை அல்லது நியாயப்பிரமாணம். அப்ப இந்த பஸ்கானுடைய நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அங்க சொல்லிக்கிறார். அப்ப என்ன பண்ணணும், அதுல முதலாம் மாதம், இஸ்ரேல் ஜனங்களுடைய முதலாம் மாதம் என்ன மாதம்னா அது ஆபிப் மாதம். அதாவது யாத்திராகமம் 13:4 பாத்தீங்களா. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த முதலாம் மாதத்துக்கு பேர் என்ன, ஆபிப் அல்லது நீசான். இந்த ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு ரெண்டு பேர் இருக்கு. அப்போ பைபிள் அநேக இடங்களில் நீசான் மாதம் என்று கூட சொல்லப்படுது. அப்போ முதலாவது மாதம் நீசான் அல்லது ஆபிப் என்று பார்க்கலாம். அந்த ஆபிப் மாதத்தில் அவங்க என்ன பண்ணும், 10ஆம் தேதியில ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதி, 10ஆம் தேதி கொண்டாந்து வீட்டில் கட்டி வச்சுக்கணும். அப்புறம் 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும், 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும். அப்புறம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அவங்க என்ன பண்ணும், அந்த ஆட்டை கொலை செய்யணும், அடிக்கணும். அந்த அடிக்கும்போது எப்படி, அந்த முதல் ஆடுக்கு எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா சாப்பிட்றது தான், வேற எதுக்கும் இல்லை. அந்த ஆடு வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் எடுக்கணும். ஒருவேளை அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆடு வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு மேலே அதில் மாம்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சேர்த்திக்கணும். அப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அந்த ஆடு குட்டி ஆனது இருக்கணும். ஆடுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும், 1 வயசு இருக்கணும். அப்புறம் எந்த விதமான பழுது இருக்கக்கூடாது, அதாவது கூன் குருள தவிடா அல்லது வந்து இந்த சொறி சிறங்கு அங்கவீனம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கும், ரொம்ப பழுதற்றதாக இருக்கணும், 1 வயது இருக்கணும். அதே டைமில் ஆணாக இருக்கணும். இதெல்லாம் கட்டளைகள் போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆடு அவங்க வந்து அவங்க பிடிச்சிருக்கணும். அப்போ இந்த ஆட்டை அந்த 14ஆம் தேதி அந்த சாயங்காலத்தில் அவர்கள் அதை அடித்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ரத்தத்தை எடுத்து அவங்களுடைய கதவில் பூசணும், தெளிக்கணும். அப்போ தெளிக்கிறதுன்னு எப்படி, அது அந்த அந்த வசனம் அந்த பகுதி மட்டும் வாசிக்க முடியுமா, ரத்தத்தை எப்படி எப்படி பூசணும்னு சொல்லிக்கிறாரு. 7வது வசனம், மேற்சட்டத்திலும் தெளிக்கணும், மேலக்கிறது. ஆனா கீழே கால் கடிவு போடக்கூடாது. கால் முடிச்சுட்டு வரல, அந்த இடத்துல அந்த ரத்தத்தை போடக்கூடாது. அப்ப ரெண்டு பக்கம் மேல, அப்புறம் கதவுல அது வந்து பூசும். இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்துவீஸ்வர் கூட அப்படி பண்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பூசி இதெல்லாம் பழங்காலத்துல கொண்டு வந்து ரத்தத்துக்கு பதிலாக அது எதனோ பண்றாங்க. இந்த குங்குமம் அது எல்லாம் பூசுறங்க பாருங்க, அதெல்லாம் கதவுல பூசுறங்கல்ல, கதவுல இந்த பீரோ கதவுல எல்லாம் கூட புசத்துல கூட பூசி வச்சிடறாங்க. அப்படி எல்லாம் பண்றாங்க, அந்த ரத்தம் மாதிரி ரத்தத்தை காமிக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து இங்க இருந்து எடுத்திருக்கிறாரு. ஆனா தேவநாதன் முடிச்சு போன விஷயங்கிறது இவங்களுக்கு அது இன்னும் புரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, அப்போ இந்த ரத்தத்தை அவர்கள் நிலைக்கால்களில் பூசணும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா, அந்த மாம்சத்தை அவர்கள் எடுத்து அதை பச்சையாவோ அல்லது தண்ணீரில் வேக வச்சதாகவோ சாப்பிடக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணணும்னா, ரோஸ்ட் பண்ணணும். அதாவது நேரடியாக ஹீட்டு, அதாவது நெருப்பில் நெருப்பு அங்கே பத்த வச்சிருப்பாங்க, நெருப்பு மேலே அதை பிடிக்கணும், அதை ஏகமாக வைக்கணும் பாருங்க. அதன் தலை, அதன் தொடை, அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிக்கணும். அப்படியே வந்து ஹீட் பண்ணும், டைரக்ட் ஹீட். அப்போ டைரக்ட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கறியை அவங்க சாப்பிடணும். ஆனால் அந்த கறியில் என்ன போடக்கூடாது, அப்போ உப்பு எல்லாம் போடக்கூடாது, குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது, மசாலாலாம் தடவக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. அது சும்மா அந்த கறியை எடுத்து அது வேக வச்சு அந்த சூடு பண்ணி நல்லா அந்த டைரக்டாக ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது. இந்த மாதிரி நம்ம என்றைக்காக சாப்பிட்டுருக்குறோமா, நம்ம சாப்பிட்டதே கிடையாது இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி அவர் சொல்கிறார், அந்த இந்த கறியை இப்படி தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஆனால் கறி சாப்பிடும்போது கூடவே ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கணும். என்னென்ன சேர்த்தணும்னா, அதில் கசப்பான இல்லை இல்லை புளிப்பில்லாத அப்ப போட வைக்கணும், ரொட்டி சுட்டு வைக்கணும். அதுலயும் அதே மாதிரி உப்பு அது எல்லாம் போடக்கூடாது, எண்ணெய் எல்லாம் தடுப்பிட்டு அப்படியே. அதுவும் வந்து புளிப்பில்லாத ஒரு பழைய மாவுல செய்யக்கூடாது, புளிச்சு போன மாவுல. புளிப்பில்லாத அப்பத்தோடும் அப்புறம் கசப்பான கீரை வச்சுக்கணும். அப்ப மூணு டிஷ் இருக்கணும், இந்த பக்கம் கறி, இந்த பக்கம் கீரை, கசப்பான கீரை, இந்த பக்கம் புளிப்பில்லாத அப்போ மூணு வச்சு அதை அவங்க சாப்பிடணும். அப்போ சாப்பிடும் போது பத்தாம் வருஷத்தில் பார்க்குறோம், அதை ஒன்றையும் மீதியாக வைக்காமல் விடியற் காலத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்னைக்காக சாப்பிட்றாங்களா, ஒரு நம்மளுடைய சாப்பாட்டு எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை, இது ஒரு ஆட்டினுடைய மாம்சம் முழுசாக காலி பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இது அரை மணி நேரத்தில் சாப்பிட்டே முடியாது. அப்போ இதை வந்து தீர்ற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கன்னு கூட புளிப்பு இல்லாத அப்பமும் அந்த கீரையும் வச்சுருக்கணும், கசப்பான கீரை. அப்போ வந்து விடியறதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு வராது. அப்படி வார்டு பெருசாச்சுன்னா பக்கத்து வீடு சேர்த்துக்கலான்னு சொல்லிக்கிறார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே சேர்த்துக்கணும். அப்போ அது வந்து எல்லாம் சேர்ந்தே அதை நான் சொல்கிறேன், அந்த எப்படி சாப்பிட்ணுன்ற மெத்தட் பாருங்க. அப்புறம் அது சாப்பிடும்போது மிச்சம் வைக்கக்கூடாது, காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவே கூடாது, விடியறதுக்குள்ளே சாப்பிட முடிக்கணும். அப்படி மிச்சம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், நெருப்பில் சாம்பல் பண்ணிடணும், நெருப்பில் எரிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லை, அது சாப்பிடக்கூடிய விதம் எப்படின்னா, அதாவது அறைகளில் கச்சை கட்டி கொண்டோம் அப்படின்னா பெல்ட் போடணும், அதாவது துணி போட்டு அங்கேயெல்லாம் போட்டு அதில் பெல்ட் போட்டுக்கணும். அப்புறம் செருப்பு போட்டுக்கணும், நீங்களாம் சாப்பிடும்போது செருப்பு யாராவது போடுவாங்க, நம்ம இன்றைக்கெல்லாம் போடுறாங்க, இன்றைக்கி ஹோட்டல் கடையிலாம் அப்படி செய்வாங்க, ஆனால் வீட்டில் நம்ம அந்த மாதிரி செய்யணும், செருப்பு போட்டு சாப்பிட மாட்டோம். அப்புறம் தடி கையில் ஒன்று வைக்கணும், அதை வந்து அது வந்து தீவிரமாக பூசிக்கணும். அப்போது இது வந்து நிதானமாக சாப்பிடக்கூடாது, அவசர அவசரமாக சாப்பிடணும் வேறு. அப்போ எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்ணுமோ அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ ஒரு துணி போட்டுட்டு இடுப்பில் கச்சை கட்டி கால்களில் செருப்பு போட்டு கைகளில் தடி பிடிக்கிறாருனா அப்போ பிரயாணத்துக்கு போகிறவர் போல அவங்க இருக்கணும். இன்னைக்கு பண்டிகை நாளெல்லாம் வந்தால் அந்த மாதிரியெல்லாம் யாராவது போட்டுக்கிறாங்களா, பண்டிகை வந்துச்சுன்னா எல்லாம் அவங்க புது துணி போடுவாங்க, போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பண்டிகை வரும்போது அப்படி இல்லை, இது வருஷம் வருஷம் வரும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தா கட்டளையாது, நீங்கள் வர வருஷந்தோறும் இதை நீங்கள் செய்யணும். அப்போ உங்க குழந்தை கேட்பாங்க, இது என்ன விஷயம், எதுக்காக இது செய்யறீங்கன்னு கேட்கும் போது, அந்த காலத்துல எகிப்து தேசத்துல நம்முடைய ஜனங்கள் அங்கிருந்தாங்க, அங்கிருந்து தேவன் தப்பிக்கிறதுக்காக செய்த ஒரு 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 முறை இது. அதுதான் நான் உங்களுக்கு செஞ்சேன். அப்போ தலைமுறை தலைமுறைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இது நீங்க சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக செய்யுது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகைன்னே சொல்லலாம் அவங்களுக்கு. ஆனா இந்த பண்டிகையில நீங்க இந்த மாதிரி இருக்கணும். அப்போ இதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முறை. அப்படி இருக்கும்போது இது இதனுடைய பொருள் என்னங்களா? அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இது சம்பந்தமாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே கொடுத்துருக்கிற நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நிழலாக இருக்குது. நிஜமாக இல்லாமல் அது நிழலாக இருக்குது. எதை குறித்த நிழல்னா வரப்போகிற நன்மைகளின் நிழலாக இருக்கு. அதை பத்தி எபிரேயர் 10 அதிகாரம் 1 வசனம் நிஜம் இல்ல, அது நிழல். அப்ப வரப்போகிற நன்மைகள் அது என்ன? வரப்போகிற நன்மைகள் அப்படின்னா இந்த சுவிசேஷம் யுகத்துல வாழ்கிற கிறிஸ்து ஜனங்களுக்கு அல்லது சபையின் மக்களுக்கு பழையற்பாட்டில் நடந்த காரியங்கள் அநேகமாக காரியங்கள் நிழலாக இருக்குது. அதில் நியாயப்பிரமாணங்கள் வந்து முற்றிலும் நிழலாக இருக்குதுங்க. ஏன்னா ஆசிரியப்பின் கூட திட்டம் பற்றி தனியாக நம்ம படிக்க வேண்டியது ஒவ்வொன்று ஈச் அண்ட் எவரி. அது குறித்த ரெசல் எழுதிக்கிறாங்க, தனி வால்யூம் இருக்குது, டேபர் நாக்கிங் ஷேடோஸ், அதாவது ஆசிரியப்பு கூடாத நிழல்கள் என்கிற தலைப்பு. அதை கூட தமிழாக்கம் பண்ணியாச்சு, அது நம்ம புக்ஸ் ரெடி ஆகிட்டு. அது கூட நமக்கு தரும்போது எல்லாம் நம்ம துல்லியமாக படிக்கலாம் ஆசிரியர்கள் கூட. ஏன்னா நியாயப்பிரமாணம் அதெல்லாம் நம்மளுடைய நிழலாக இருக்கு. அப்போ வரப்போகிற நன்மைகள் என்று சொல்லும்போது அது வந்து பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், அழியாமை ஜீவன், அப்புறம் இன்னும் தேவனுடைய ராஜ்யம் போன்ற பலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த நன்மைகள். அதை பற்றி அதனுடைய நிழலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுகிறாரு இதை பற்றி. கொலோசியர் 2 அதிகாரம் 16-17 நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் இது சொல்லி கூட புரியாதனால பழையற்பாடே போறது. நிறைய பேர் பழையற்பாடு பத்தியும் தெரியாது, கதைகளே தெரியாது. அங்க சொல்லுகிறாரு, இது சொல்லப்பட்டுக்கிற எந்த விஷயங்களும் அது வரும் காரியங்களுடைய நிழல், இவைகளுடைய பொருள் கிறிஸ்து பற்றினது. அப்ப யாரை மையமாக வச்சு இருக்குது? கர்த்தரை இயேசுவை மையமாக வச்சிருக்குது. அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம் மையமாக வச்சிருக்குதுன்னு? என்ன அர்த்தம்னா இந்த நிழல்கள் எல்லாம் நிஜமாகிறது யார் மூலமாக? கர்த்தரை இயேசு மூலமாகத்தான். கர்த்தரை இயேசுக்குள்ளும் அவர் மூலமாகத்தான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது அங்கே சொல்லியிருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த நியாயப்பிரமாணம், இந்த பஸ்கா நியாயப்பிரமாணம் கூட ஒரு நிழல், நிஜம் அது வேற. அப்போ நிஜம் வந்து அது யாருக்குள்ளாக இருக்குது? கர்த்தராகிய இயேசுக்குள்ளாக இருக்குது. அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போது அந்த வகையில் இந்த பஸ்கா ஆடு அது யாரை குறிக்கும் ஒரு நிழலாக இருக்குது? அந்த ஆடு என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறிக்கும் ஒரு நிழல். அப்போ கர்த்தராகிய இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சபையினுடைய தலைவராக இருக்கிறார் இல்லைங்களா? சரீரமான சபையினுடைய தலையாக இருக்கிறார். அப்போ இந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு வயதும், ஒரு வயதுல என்ன அது அப்படின்னா அந்த ஆடு வந்து ஒரு வயசுங்கிறது ஒரு அந்த இப்போ மனுஷங்கள் வந்து ஒரு வயசுன்றது என்ன? குழந்தைங்கள. ஒரு வயசுன்றது குழந்தைங்க. அப்போ ஒரு நல்ல, ஆனால் ஆடுகள் அப்படி இல்லை, ஒரு வயசுன்றது அது நல்லா வளர்ந்த வயசுங்க. அது என்ன வித்தியாசம் இருக்குது? அது வந்து நல்ல இளமை பருவம் மாதிரி இருக்குது அதுதான். அப்போ இந்த எந்த விதமான குறையில்லாத ஒரு நிலைமை. அப்போ அந்த ஆடு எப்படி இருக்கணும்னா எந்த விதமான குறை இருக்கக்கூடாது, அதே டைமில் அது ஒரு வயசு இருக்கணும், அதே டைம்ல அது ஆணாக இருக்கணும், வெள்ளாடுகளாவது செம்ம ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்ப இது என்னன்னா அந்த பழுதற்ற ஒரு நிலைமை, அது எதை குறிக்குது? அது போது நம்முடைய கர்த்தர் இயேசு பற்றிய ஒரு நிழல். அதுக்குதான் தேவன் அங்க கொடுத்த நாட்டுக்குட்டி இப்படி இருக்கணும் அவர் தீர்மானம் பண்ணிக்கிறார். அப்ப கர்த்தர் எப்படி இருந்தாருன்னா இதே மாதிரி இருந்தார். அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா எபிரேயர் 7:26. எபிரேயர் பாத்தீங்களா, ஜீசஸ் பத்தி எப்படி சொல்லிக்கிறாரு, பரிசுத்தரும் குற்றமில்லாதவரும் பாவமே இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமா இருக்கிறார். அதுதான் அந்த ஒரு அந்த ஆட்டுடைய அந்த அடையாளம். அப்ப எந்த விதமான பழுது இல்லாமல் இருக்கணும்ன்றது. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு வயது என்பது அது ஒரு பரிபூர்ண வயசு. அதே போல ஜீசஸ் இந்த உலகத்துல வந்த போது எந்த மனுஷனாக இருந்தார்னா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாருங்க, பரிபூர்ண பர்ஃபெக்ட் மேன். யார் மாதிரி? ஆதாம் போல பரிபூர்ண, நம்மள மாதிரி இல்லை, பரிபூர்ண மனுஷனாக இருந்தார். அதான் அந்த பஸ்கா ஆடுனுடைய அடையாளம். அங்க ரொம்ப கர்த்தர் இயேசுக்கு சரியாக பொருந்தி வருகிறத நம்ம பார்க்கறோம். அந்த வகையில நம்ம கர்த்தர் இயேசு நமக்கு எப்படி பஸ்காவாக இருக்கிறார், அதான் சொல்றாரு. நம்முடைய கர்த்தர் இயேசு பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த பஸ்காவாகி அந்த ஆடு கர்த்தர் இயேசுவை எப்படி குறிக்கிறதுன்னா, அந்த ஆடு இயேசு குறிக்கிறத பத்தி யோவான் ஸ்நானகன் சொன்னார். கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் வந்தபோது யோவான் ஸ்நானகன் எப்படி சொன்னார், ஜீசஸ் பார்த்து இது உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இல்லைங்களா, அது லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். அப்ப அந்த வகையில இந்த ஆட்டுக்குட்டி யார்தான் குறிக்கும் என்று சொல்லும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தான் குறிக்கின்றது. ரொம்ப திட்டவட்டமாக சொல்ல முடியும். இப்ப நிழலும் பொருளும், நிழல் நிஜம் பாருங்க எப்படி அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங். இது போல எத்தனை இருக்குது பழைய ஏற்பாடு. ஆனா இன்றைக்கு இந்த ராபோஜன சப்ஜெக்ட்ல இந்த ஆடு நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அருமையாக குறிக்கும் ஒரு நிழல். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது அது என்ன, அது ஏன் தேவன் இப்படி எல்லாம் வந்து தொந்தரவு பண்றாரு, டேஸ்ட் இல்லாம சாப்பிட வைக்கிறாரு, அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இது யாருடைய யாருக்கு போதனையாகுது, நம்மளுக்கு போதனை. அதான் அப்போ சிலர் போல் சொன்னார் இன்னொரு இடத்துல, அவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு அது போதனையாக எச்சரிப்பு உண்டாகும்படி அது எழுதப்பட்டிருக்குது. என்ன அருமையான கம்பாரிசன்ஸ் பாத்தீங்களா. அப்படி இருக்கும்போது இந்த ஆடு எத்தனை தேதி பிடிக்கணும், 10ஆம் தேதி பிடிக்கணும், 14ஆம் தேதி அதாவது 13ஆம் தேதி சாயங்காலத்துல 14ஆம் தேதி முடியறதுக்குள்ள என்ன பண்ணும், அதை அடிக்கணும் இல்லைங்களா. அப்ப இது எதை குறிக்குது என்று பார்க்கும்போது அங்க அந்த வீட்டுல கொண்டது கட்டி வைக்கிறது என்ன, இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படி செய்யறாங்கல்ல, புறஜாதி ஜனங்கள் வந்து அந்த ஆடோ அல்லது மாடோ பலி செலுத்துறதுக்காக அதுக்கு மஞ்சள் தெளிச்சிருவாங்க, தெளிச்சு வீட்டுல கட்டியா மாலையெல்லாம் போட்டு நிறுத்திருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் இங்கிருந்து தான் ஒரு காப்பி தான். ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய உள்ள அர்த்தம் ஒன்றும் புரியல, அது இன்னும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்னமோ அதில் இருக்குதுன்ற ஒரு ஈடுபாடு அதில் காமிக்கிறத நீங்க பாருங்க. ஆனால் இது என்னன்னா இதெல்லாம் நிழல். அப்போ இந்த ஆடு 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த வீட்டில் கட்டிக்கிறது என்ன குறிக்குதுன்னா, அந்த வீடு என்பது யாரு, எதை குறிக்கும்னா நம்முடைய கர்த்தர் இயேசு எந்த வீட்டுக்கு வந்தாரு, பூமிக்கு வந்தாரு. ஆனால் பூமியில எந்த வீட்டுக்கு வந்தாரு, இஸ்ரேல் வீட்டார் இல்லைங்களா. அந்த வீடு யாரு, எதுக்கு அடையாளம், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர் வந்தாரு. அப்ப அந்த 3 நாள் அந்த 10ல இருந்து 14 வரைக்கும் அந்த வீட்டுல இருந்தது எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கர்த்தராக இயேசு செய்த ஊழியத்தை குறிக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு நிழல் பாத்தீங்கன்னா. அப்ப அந்த கர்த்தராக இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சதாக நம்ம பாக்குறோம், 3.5 வருஷம். பைபிள்ல அது எங்க இருக்குதுங்க, 3.5 வருஷங்கிறது எங்க இருக்குது, மத்தையில இருக்காது, எங்கேயுமே இருக்காது. தானியல் புஸ்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். அது நம்ம ஏற்கனவே அதை குறித்து நம்ம 70 வாரங்கள் குறித்த டாபிக்ல பார்த்துருக்கிறோம். அது வேணா நீங்க படிங்க, தானியல் 9:27. அப்போ அந்த இடத்துல அந்த 70வது வாரம் குறித்து பேசுறாரு. அப்ப அந்த 70வது வாரத்தின் பாதியில பாதி வரைக்கும் அவரு உடன்படிக்கையை உறுதி பண்ணி அந்த வாரத்தின் பாதி சென்ற போது அப்படி இருக்கா? அது என்ன பண்ற, பலியையும் காணிக்கையும் ஒளியா பண்ணுவார். அந்த பாதின்றது என்ன, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாள், ஏழு நாள். ஏழு நாள் என்பது ஏழு, அதாவது ஏழு ஏழு நாள் என்பது எத்தனை, ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு ஏழு நாள். அப்ப ஏழு நாள் என்பது எத்தனை வருஷம், ஏழு வருஷம், ஏழு வருஷம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த லாஸ்ட் வாரம் இருந்துச்சு, எழுபதாவது வாரம். அதுல பாதி சென்ற போது மேசியா சங்கரிக்க படுவார். அந்த அந்த வசனம் படிங்க, இருபத்தி இருபத்தி ஆறா, பார்க்கும்போது அங்க அந்த வாரத்தின் பாதியில மேசியா சங்கரிக்க வருவார். அப்போ அந்த வாரத்தின் பாதின்றா எத்தனை வருஷம், மூன்றரை வருஷம் இல்லைங்களா? அப்ப அங்க அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது கர்த்தருடைய ஊழியம், மூன்றரை வருஷம்ன்றது பைபிள்ல அங்க மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அது கூட அடையாள மொழி இருக்குது, அந்த வாரம் பத்தி பேசிக்குது. அப்போ ஒரு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம்ன்றது நமக்கு தெரியலனா அது கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எல்லாம் மறைப்பொருளாக இருக்குது. அப்ப ஒரு வாரம் என்பது ஏழு வருடங்களை குறிக்குது, ஏழு வருஷத்துல பாதி, அப்ப மூன்றரை வருஷம். அப்ப அந்த மூன்றரை வருஷம் ஊழியம் கர்த்தராய் இயேசு யார் மத்தியில தான் செஞ்சிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் அவர் செஞ்சிட்டு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அந்த பதினாலாம் தேதி சாயங்காலம் அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும். பதினாலாம் தேதி சாயங்காலம் அடிக்கப்படணும் அப்படின்னா அது எதை குறிக்குது? அப்ப மூன்றாவது நாள் மத்தியில அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும். அப்ப கர்த்தர் இயேசு கூட மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாரு, அடிக்கப்பட்டது நம்ம பாக்குறோம். அந்த நான்காவது வருஷத்துல, மூணு முடிஞ்சு நான்காவது, அப்ப மூன்றரை வருஷத்துல அவர் அடிக்கப்பட்டது கூட நம்ம பாக்குறோம். அவர் அடிக்கப்பட்ட அந்த நேரம் பற்றி பைபிள்ல கொடுத்துக்குது, மத்தேயு 27:46.
ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். சமாம்
சரிங்க. அப்போ அங்க ஒன்பதாம் மணி வேலையில அங்க நம்முடைய கர்த்தரா இயேசு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு தம்முடைய ஜீவனை விட்டதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஒன்பதாம் மணிங்கிறது நம்மளுடைய டைமிங்ல எவ்வளவு வரும், இஸ்ரேலருடைய காலக்கணக்கு வேற, நம்முடைய காலக்கணக்கு வேற. இஸ்ரேலருடைய காலக்கணக்கு 24 மணி நேரத்துல அவங்க முதலாம் மணி, இரண்டாம் மணி, மூன்றாம் மணி இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இது வந்து எந்த காலப்பகுதியை குறிக்குதுன்னா, அதாவது அவங்களுடைய அவங்க டே கணக்கு போடுறது, நம்ம நைட் 12 மணிலேருந்து அடுத்த நாள் நைட் 12 மணி கணக்கு போடுறது ஒரு நாள். ஆனா யூதர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய கணக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது, சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி. அப்போ இந்த 6 விடியற்கால 6 மணி வரைக்கும் பாதி நாள், அதுலேருந்து அந்த சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பாதி நாள். அப்போ இதில் தான் முதலாம் மணி நேரம், இரண்டாம் மணி நேரம், மூன்றாம் மணி நேரம் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த இரவு நேரத்தில் வர்றது முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் விடிஞ்ச பிற்பாடு சொல்கிறது எப்படி, முதலாம் மணி நேரம், இரண்டாம். அப்போ முடிஞ்சு முதலாம் மணி நேரம்ன்றது என்ன தெரியுங்களா, நம்ம கணக்குப்படி 6 மணி, காலையில் 6 மணி தான், 6 to 7 தான் அவங்க முதலாம் மணி வேலை. இப்படி நீங்கள் கணக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்பதாம் மணின்றது வந்து 3 மதியம், 3 அந்த மூன்று மணியில தான் நம்முடைய கர்த்தராக இயேசு தம்முடைய ஜீவனை விட்டதே கூட நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த பஸ்காடு அடிக்கப்பட்ட அந்த நேரம் கூட ரொம்ப சரியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை முதலாவது எடுக்கணும், முதல்ல செய்ய வேண்டியது ரத்தத்தை எடுத்து பூசிடணும். அப்போ நிலைக்கால்களில் பூசுறது அது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு. அந்த ரத்தம் இருந்தால் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதில் குறிப்பாக யாருக்கு பாதுகாப்புன்னா, முதற் பலன்கள், தலைச்சின் பிள்ளைகள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. அந்த தலைச்சின் பிள்ளைகள் செத்துரும் அந்த வீட்டில் இல்லைன்னா, தலைச்சின் பிள்ளைகள் செத்து போயிடுவாங்க. இப்போ அந்த ரத்தத்தை பூசிட்டு தலைச்சின் பிள்ளை ரோட்டில் சுற்றிட்டு இருந்தானா, பாதுகாப்பு கிடையாது, அவன் செத்துருவான், அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஒருவேளை ரெண்டாவது பையன் மூணாவது பையன் வெளியே சுத்திட்டு இருந்தானா, அவனுக்கு ஒன்றாகாது. இந்த முதல் பலன்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ரத்தத்தை அவர்கள் வந்து நிலைக்கால்களில் பூசணும். அப்போ இது எதனுடைய நிழல், அப்ப நிலைக்கால்களில் பூசுறது எதனுடைய நிழல் என்று பார்க்கும்போது, இது அந்த முதல்ல அந்த ஆடு நம்முடைய கர்த்தரை குறிக்குது, அது அடிக்கப்பட்டது எதை குறிக்குது, நம்முடைய கர்த்தரை இயேசுனுடைய ஈடுபலியை குறிக்குது. அப்புறம் அந்த ரத்தம் என்பது எதை குறிக்குதுன்னா, அந்த ஈடுபலியின் மூலம் கிடைச்சிருக்கிற அந்த விலைக்கிரயம் விலைக்கு வாங்கிட்டார் உலகத்தின் ஜனங்களுக்கு. என்ன பண்ணிருக்கிறாருப்பா, எல்லா கடன்களை மாட்டிட்டு இருக்கிறாங்களே, ஜீவன் இல்லாத நிலைமையில. அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அவரு பே பண்ணிட்டாரு, விலை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த விலைக்கிரியம் தான் அங்க அந்த பூசப்படுறதுனுடைய அடையாளம். அப்ப கதவு என்பது எதற்கு அடையாளம், அதை பத்தி நம்ம பாக்குறோம். ஏற்கனவே பார்த்துக்கோ, வெளிப்படுத்தல் 3:20 நம்ம படிக்கிறோம். கதவு எதற்கு அடையாளம், 3:20 ஆவிக்குரிய சிலர் விசுவாச வீட்டார் அவர்களுக்கு அவர்கள் வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானா என்ன பண்ணு, இப்போ அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். அதான் சொன்னாரு, அதாவது ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம், தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய அந்த வசனத்துல படிக்கலாம். எபிரேயர் 10:22 எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. அப்ப துர்மனசாட்சி அல்லது பாவம் நீங்கிறதுக்கு தெளிக்கப்பட்டதுன்னா அந்த ரத்தத்தின் மூலம் தான் நமக்கு என்ன இருக்குது, பாவம் கழுவப்பட்டிருக்குது. அப்போ அந்த அந்த பாவம் கழுவப்பட்ட நிலைமை எப்போ அவருக்கு ஒருத்தர் கிடைக்குதுன்னா, என்றைக்கு கர்த்தராய் இயேசுவையும் இயேசு மேலும் அவருடைய வெளியேற பெற்று அவர் கொடுத்த ஜீவன் மேலும் நம்பிக்கை இருக்குதோ, அப்போ விசுவாசம் எப்போ ஒருத்தர் வைக்கிறானோ அப்போ அவனுக்கு என்ன கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது. அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு உருவக பாணியில் பேசிக்குது. அப்போ ஒரு பாவி கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும் போது அவன் என்னாகப்படுறான், நீதிமானாக கருதப்படுகிறத நம்ம பார்க்குறான். இது எப்படி கிடைச்சது இந்த ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய அந்த ஆமா கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் விலைக்கிரியத்தின் மூலம் இன்னைக்கு கிறிஸ்து ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் நிலைமை நம்ம வந்திருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனா அதுலயும் குறிப்பாக பஸ்காவில் நடந்த நிழல்ல பார்க்கும்போது அங்க அது யாருக்கு பொருந்தும் அப்படி என்றால் அது முதற் பலன்களுக்கு அது பொருந்தி வரும். அப்ப முதற் பலன்கள், முதற் பலன்கள்னா யாரு, சபை ஜனங்கள் இல்லைங்களா, சபை தான் தேவனுக்கு எப்படி எடுக்கிறாரம்மா, முதற் பலன்களாக. அதிலே எபிரேயர் 12:22 பாருங்க,
23
நீங்கள் இப்ப எங்க வந்திருக்கிறீங்க, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள். அப்போ சபை ஜனங்கள் இந்த 144,000 பேர் இவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கும் முதற் பலன்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு தேவன் வந்து கருதி கொள்கிறார், எண்ணி எடுத்துக் கொள்கிறார். ஜீசஸ் கர்த்தபடியா யாரை தெரிந்து கொள்றீங்க, இந்த ஜனங்களை பாவி ஜனங்கள் மத்தியிலிருந்து சபையின் மக்களை தெரிஞ்சு எப்படி தெரிந்து கொள்ள, அவங்க தான் முதற் பலன்கள், தன்னுடைய முதல் குழந்தைங்க மாதிரி. இன்னொரு இடத்துல படிக்கலாம், யாக்கோபு 1:17 படிக்கும் போது, யாக்கோபு
1:17
அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சித்தப்படி இல்ல, தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய சகல சிருஷ்டிகளும் கோடிக்கணக்கான சிருஷ்டிகளில் நாம் பாத்தீங்கன்னா நாமன்ற வார்த்தை முதற் பலன்கள் ஆவதற்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் யார், அது முதற் பலன்கள், சபையை குறித்து பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய விலைக்கிரியம் முதலாவது யாருக்கு பொருந்தும்னா சபைன்னு, அந்த அந்த ரத்த பூசியிருந்தா முதல்ல தப்பிக்கிறது யாரு, முதற் பலன். அதை தொடர்ந்து யார் தப்பிக்கிறாரு, அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இதெல்லாம் யாரை குறிக்குது, உலகத்தின் ஜனங்கள். அப்போ கர்த்தர் மறித்து 2000 வருஷம் ஆயிட்டுக்குது, ஆனா இன்னும் எந்த விதமான மாறுதல் நடக்கல, எந்த உயிர் தேர்ந்தலோ எந்த ரட்சிப்போ ஒண்ணுமே நடக்கல, நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா நடந்து கொண்டு கர்த்தருடைய ஈடுபடினால பலன்கள் வந்துட்டு தான் இருக்குது, அது நமக்கு தெரியல. யாருக்கு வந்திருக்குது முதலாவதுன்னா, அது முதலாவது சபைக்கு, இப்ப நம்மளுக்கு தான் அது அப்ளை ஆயிட்டு நம்ம அந்த சபை முடிவு ஆனதுக்கு அப்புறம் யாருக்கு வரும்? உலகத்தின் ஜனங்களுக்கு. அது அது ஸ்டெப் பை ஸ்டெப் வரும், ஜனங்களுக்கு அது புரிஞ்சதில்லை. அதனாலதான் சுவிசேஷம் யுகம் இருக்குது, 1000 வருட அரசாட்சி கூட இருக்குது. சுவிசேஷம் யுகத்துல கர்த்தருடைய அந்த பலியின் மூலம் முதற் பலன்களுக்கு அது பிரயோஜனம் ஆகுது, ரெண்டாவது உலகத்தின் ஜனங்களுக்கு. அதனாலதான் யோவான் அப்போஸ்தலர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமில்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ரெண்டு ஸ்டெப் இருக்குது பாத்தீங்களா, அப்ப நம்முடைய அப்புறம் சர்வலோகம், ரெண்டு. அப்ப இது முதலாவது யாருக்கு பொருந்தும்னா சபைக்கு தான் பொருந்தும். அதனாலதான் அந்த வீட்டு நிலைக்கால்கள் என்று பூசும் போது சொல்லும் போது ஒவ்வொரு தனித்தனி சபை சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தனித்தனி கிறிஸ்தவர்களே புரியும். அவங்களுடைய கதவு திறந்தாங்கன்னா அந்த மனசு அதுதான். அப்ப அந்த மனசுல அந்த கதவுல என்ன பூசிருக்கணும், கர்த்தருடைய ரத்தம்னா என்ன, அந்த விசுவாசம் இல்லைங்களா, கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசம். நீதிமானாக்கப்பட வேண்டும் ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அந்த ஆடு அடிக்கிற டைம் என்ன, சாயங்காலம் இல்லைங்களா, சாயங்காலத்துல அதை அடிச்சு எப்ப சாப்பிடணும், நைட்டு முழுக்க சாப்பிடணும், இழிஞ்சு போனா மிச்சம் வைக்கவே கூடாது. அப்ப அந்த இரவு எதை குறிக்குது பார்க்கும் போது சங்கீதம் 30:5
அவருடைய கோபம் பொருள் விஷயம், அவருடைய தயவோ நீரிய வாழ்வு, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே கை துண்டாகும்.
அப்போ சாயங்காலத்தில் இங்கிலீஷ்ல அப்படி இல்ல, அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து அது இங்கிலீஷ் மட்டும் இல்ல, ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா நைட் சாயங்காலம் என்ற வார்த்தை கிடையாது. நீங்க பைபிள் எழுதி வைக்கலாம், அது வந்து இரவு, இரவிலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும். அப்போ காலை என்பது எதை குறிக்கும், இதெல்லாம் நேரடி அர்த்தமா. தாவீது கூட ஒரு பெரிய தீர்க்க தரிசி தான் இல்லைங்களா, அவர் கூட பாட்டு வடிவத்தில் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை எடுத்துரைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய அந்த 7000 வருஷ தெய்வீக திட்டத்தை ஒரே வரியில சொல்லிட்டு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் கழிப்பு உண்டாகும். அப்ப சாயங்காலம் என்பது எதை குறிக்கும்னா, இந்த கடந்த 6000 வருட காலங்களை குறிக்கும். அப்ப அந்த 6000 வருடத்தினுடைய முடிவு காலம் தான் இருள் அதிகமான ஒரு காலம், அதுதான் சுவிசேஷ காலம், இரண்டாம் உலகத்தின் முடிவு காலம். அப்போ அங்க வந்து அழுகை தங்கும், அழுகைங்கிறது என்ன, கசப்பான அனுபவங்கள், அதான் சாவு மரணம் இன்னும் வியாதிகள் என்னென்ன இருக்குது இல்லைங்களா, அது சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆனா அந்த கர்த்தருடைய ராஜ்யம் ஆரம்பமாகும் போது களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி வரும். அதாவது விடியற்காலை, விடியற்காலை இல்லைங்களா, அப்போ அந்த விடியற்காலையில் நீதியின் சூரியன் அங்கே உதிக்கும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் சொன்னார். அப்போ அந்த இரவில் சாப்பிடணும் அப்படிங்கிறது அது எதை குறிக்குதுன்னா, ராஜ்யத்துக்கு முன்பு இருக்கிற காலம். அப்போ ராஜ்யம் என்பது விடியற்காலை, இரவு என்பது இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு அல்லது சுவிசேஷ யுகத்தின் முடிவு, ரெண்டுமே ஒரே மாதிரி. அப்போ சுவிசேஷ யுகமே சொல்லலாம், இது ஒரு இரவின் காலம். அப்போ அந்த இரவின் காலத்தில் தான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு, அந்த மாம்சத்தை சாப்பிட்ற வாய்ப்பு. ஆனால் விழிஞ்சிருச்சுன்னா என்ன வாய்ப்பு கிடையாது. அப்போ விழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அந்த கறி அவங்க நெருப்பில் எரிச்சிடணும் அப்படின்னா அந்த வாய்ப்பு முடிவடைகிறத திட்டவட்டமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அந்த முதலாவது அந்த மாம்சத்தை நெருப்பில் டைரெக்டாக சூடு பண்ணுறது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு உலகத்தில் அவர் சந்தித்த எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் இன்னும் கடினமான அனுபவங்களையும் குறிக்கிறது நம்ம பார்க்கணும். அவர் மாம்சத்தில் இருந்த போது கர்த்தருடைய பாடுகள் உபத்திரவங்கள் கடினமான அனுபவங்களை அது குறிக்குது, ஒட்டுமொத்தமாக குறிக்குது. அதான் நெருப்பில் டைரக்டாக ஹீட் பண்ணுறது, டைரக்டாக ஹீட் பண்ணுறதுக்கும் தண்ணியில் வேக வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே ஹீட்டு தான். தண்ணியில் வேக வச்சா எவ்வளோ டிகிரி நம்ம கொடுப்போம், 100 டிகிரி, 100 டிகிரி தான் தண்ணீருடைய கொதிநிலை. ஆனால் டைரக்ட் ஹீட் பண்ணாக்கா அது போல இருமடங்கு அல்லது 3 மடங்கு கூட எத்தனை டிகிரி வரணும் கொடுக்கும். அப்போ டைரக்ட் ஹீட் அங்கே சொல்லிட்டு, அப்போ டைரக்ட் ஹீட் சொல்லும் போது அது எப்படி சொல்லணும்னா, ஏன் கர்த்தருக்கு இந்த கடினமான அனுபவங்கள் உபத்திரங்கள் இந்த உலகத்தில் வந்துச்சுங்க, கர்த்தரை இயேசு எல்லாமே ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையே, யாருக்காவது கெடுதல் பண்ணிட்டாரா, யாரையாவது கொலை பண்ணிட்டாரா, யாராவது வீட்டில் போய் திருடிட்டாரா, ஏன் சிறுவையில் அடிச்சு கொலை பண்ணிட்டானுங்களே, ஏன் அப்படின்னா உலகத்தின் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க, அதாவது ராத்திரியில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எப்படி வந்தார் இந்த உலகத்துக்கு? வெளிச்சம், நானே உலகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அப்ப அந்த சத்தியத்தின் ஒளியை கொண்டு வந்தாரு. அப்ப ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இது. அப்போ சிலர் போல் சொன்னார் இல்லைங்களா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே அது. வெளிச்சம் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன இருள் ஓடிடும். வெளிச்சம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும், இருள் வந்துடும். ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இருளும் வெளிச்சமும் ஒரே டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதைத்தாங்க சொன்னார். அப்போ கர்த்தர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப இருள் ஒளியை என்ன பண்ணுச்சு, பகைக்கும். அப்ப உலகத்தின் ஜனங்கள் இருள் இருந்ததுனால அந்த ஒளியை பகைத்ததை பார்க்க, அதன் மூலமாக என்ன வந்திருக்குது, பயங்கரமான உபத்திரவங்கள், கடினமான அனுபவங்கள். அதனாலதான் கர்த்தருக்கு வந்து என்ன நன்மை செஞ்சாலும் கூட அது எடுபடாது, அது இந்த இருளின் ஜனங்களுக்கு புரியாது. அப்ப என்ன ஆகும், உபத்திரவம் தான் கொடுப்பாங்க. அதான் வந்து கர்த்தராக இயேசு அங்க வாங்கினதை நம்ம பாக்குறோங்க. அது மட்டும் இல்ல, அந்த நெருப்புல டைரக்டா ஹீட் பண்ணி அது என்ன பண்ணி போவாங்க, சாப்பிடணும். இப்போ சாப்பிடணும், சாப்பிடணுங்கிறது என்னது, என்ன என்ன குறிக்கும்? இப்போ வந்து சோறு சாப்பாடு, இப்போ பிரியாணி வச்சிருக்குதுங்க. பிரியாணி வச்சிருக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்ற உப்மா வச்சா இன்னைக்கு நிறைய பேர் வேண்டான்ற அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சாப்பிட்டோம்னா என்ன அர்த்தம், ஏற்றுக்கொண்டோம், அதாவது குடிக்குது மற்றும் ஏற்றுக்கொள்றோன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அந்த கறி என்ன பண்ண, அவங்க சாப்பிடணும்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஏற்றுக்கொள்றது என்ன அர்த்தம்னா, அந்த மாம்சம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது நம்முடைய கர்த்தரா இயேசுனுடைய பாடுகள் உபத்திரவங்கள். அந்த சரீரத்தில் அவர் வாங்கின பாடுகள் உபத்திரங்கள், நெருப்புல வேக வச்சா இந்த மாம்சம், இதை நம்ம அதை வந்து அவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அர்த்தம். அதே போலதான் இது எதுக்கு நிழலாக இருக்குதுன்னா, அவருடைய சீஷர்கள் அசீஷர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அல்லது அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் இப்ப அந்த மாம்சத்துல பங்கு பெறாங்கன்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கடினமான அனுபவங்களிலும் நாங்களும் பங்கெடுக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கு. இதுதான் அப்போஸ்தலர் பேதுரு எப்படி சொன்னாரு, 1 பேதுரு 2:21. அடிச்சுடைகளை பின்படி நடக்கணும். அப்போ கர்த்தன நம்ம கிறிஸ்துவர் ஆயிட்டுக்கிறோம். கிறிஸ்துவர் ஆனதுக்கு என்ன காரணம், சும்மா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கா, அதெல்லாம் கிடையாது. சும்மா பேருக்கு கிறிஸ்துவர் இருக்கிறதுக்கா, அவருடைய அடிச்சுடுகளை பின்படி நடக்கணும். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் ஆகிறாரு. அப்போ அவருடைய அவமானங்கள், அவர் பட்ட உபத்திரவங்கள், பாடுகளில் கூட நம்ம வாங்கணுன்றதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, மாதிரியாக இருக்கிறார். அதனாலதான் அவர் அநேக இடத்துல சொன்னாரு, உலகம் உங்களை என்னை பகித்தது போலவே உங்களையும் பகிக்கும். நீங்கள் இதை பத்தி என்ன பண்ணக்கூடாது, ஆச்சரியப்பட வேண்டாம் இல்லைங்களா. என்னை பகித்தது உண்டானால் அது உங்களையும் பகிக்கும். ஆனா உங்களை பகைச்சதுன்னு என்ன அர்த்தம், உங்களை பகிக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைச்சதுன்னு அர்த்தம். எடுத்து சொல்லிக்கிறேன், இதில் சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். அப்போ நம்ம சீசராக இருந்தால் நம்மளுக்கு கூட இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக பொருந்தும். அப்போது கர்த்தரை பின்பற்றி நடக்கிறது அது, அதுக்காக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. அப்போ அந்த மாம்சத்தை நம்ம பூசிக்கிறோன்னா அவர் நிமித்தமாகவும் அவருடைய சத்தியத்தை நிமித்தமாகவும் அவருடைய நாமத்தை நிமித்தமாகவும் நம்ம உலகத்தில் அவர் பெற்ற அதே அனுபவங்களை நம்ம வாங்கணும். ஆனால் இது சாப்பிட்ற விதம் பற்றி சொல்லும்போது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்கணுமே. அப்போ கசப்பு புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் கசப்பான கீரை. அப்போ அந்த டைரக்டா ஹீட் பண்ண கறிவே சாப்பிட்டுருக்க முடியுமானா, முடியாது. அது நாக்குக்கு எப்படி இருக்கும், நாக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, நம்ம வாய் கெடுத்துக்கிற மாதிரி. அப்போ ஆமா, அது வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது அந்த டேஸ்ட். ஏன்னா அதுல மசால் இல்லாம அல்லது வந்து உப்பு இல்லாம அது எப்படி நம்ம சாப்பிடுறது, அப்ப தொடர்ச்சியா சாப்பிட முடியாது. அப்போ அந்த டேஸ்ட் மாத்தணும் கண்டிப்பா. அந்த டேஸ்ட் மாத்துறதுக்காக வேற ஒரு பொருள் வேணும். அந்த வேறொரு பொருளுக்கு தான் கர்த்தர் எங்க தேவன் என்ன கொடுக்குறாருங்க, புளிப்பில்லாத அப்பம். இதாவது நல்லா இருக்குமோ பார்த்தா, அது ஒரு கடி, இதுல ஒரு கடி, அதுல ஒரு கடி. அது கடிக்கும் போது ஐயோ இந்த இது டேஸ்ட் பிடிக்கிறது இல்ல, இந்த டேஸ்ட் பிடிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேஸ்ட் மாத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்க்கரையில் ஏதாவது ஒரு கேக் மாதிரி தான் நல்லா இருக்கும். அது கசப்பான கீரைக்குது. அடுத்தது அடுத்த மெனு பாத்தீங்களா, அதை சாப்பிட்டு கசப்பான கீரை, ஐயோ இந்த டேஸ்ட மாத்திருக்கா அந்த டேஸ்ட். அப்ப கசப்பு சாப்பிடும் போது என்ன திருப்பியோ இந்த டெஸ்ட் மாத்தணும், உடனே அந்த பக்கம் கறி இருக்கு, திருப்பி ஒரு கறி, ஒரு கடி, அப்போ இந்த பக்கம் ஒரு கடி, இப்படியே கடிக்கணும். அவங்க தொடர்ச்சியாக கடிச்சு சாப்பிட்றதுக்காக, அது காலையில் கூட காலி பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த மூணு பொருள்கள் அங்கே வச்சிருக்காரு. இந்த மூணு பொருள் வைக்கணும்னா ஏதோ ஒன்றை மட்டும் சாப்பிட்டு மற்றதை விட்டுருவாங்க. அப்போ மூணு பொருளே சாப்பிடணுன்றது தான் அவங்க என்ன பார்க்கணும். அப்போ அந்த புளிப்பில்லாத அப்பம் அது எதை குறிக்கிறது, கசப்பான கீரை எதை குறிக்குது? அப்போ புளிப்பில்லாத அப்பம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது எதை குறிக்குது? தேவனுடைய சுத்தமான சத்தியம் இல்லைங்களா. தேவனுடைய வசனங்கள் எப்படி இருக்குங்கண்ணா, அதை சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஒவ்வொரு வசனங்களினாலே பிழைப்பானா, நித்திய ஜீவன் பற்றி பேசினார். அப்போ அது எந்த வசனத்தின் மூலம் பிழைப்பாரு? உண்மையான சத்தியத்தின் மூலம். சத்தி ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தாத பரிசுத்தாவின் மூலம் கிடைக்கிற சத்தியம், சும்மா பேருக்கு வசனம் இல்லை. அப்போ அந்த சத்தியத்தின் வந்து நம்மளை ஜீவனுக்கு வழிநடத்தும். அப்போ அதை புளிப்பில்லாத அப்பம் என்பது, அதனால தான் ஜீசஸ் சொன்னாங்க, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. நீங்க இந்த சாப்பாடை பத்தி நான் உங்ககிட்ட பேசல, இந்த புளித்த மாவுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. யாருடைய பரிசேயர்? யார் அந்த பரிசேயர் சதுசேயர்? ஜீசஸ் உடைய காலத்துல இருந்த உபதேசம் பண்ணின போதகர்கள், அவங்களுடைய உபதேசங்கள் அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. இன்றைக்கு கூட அது அப்படித்தான், அதே மாதிரி தான். இன்னைக்கு அநேக புளித்தமான உபதேசங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பாக்குறோம். அப்ப சபை மக்கள் என்ன பண்ணும்? கர்த்தருடைய அடிச்சுவலை பின்படி நடக்கும் போது சுத்தமான சத்தியத்துல அவள் அதுதான் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு. அப்பதான் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியாது, அதுல நடக்க முடியாது. அப்ப நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்காது. ஆனா மூணு பொருளுமே எப்படிப்பட்ட பொருள் தெரியுங்களா? சக்தி கொடுக்குற பொருள், கசப்பான கீரை அடுத்தது, அது எதை குறிக்குதுன்னாக்கா, அப்போ அந்த புளிப்பில்லாத அப்பம் தேவனுடைய சத்தியங்களை குறிக்கும் போது கசப்பான கீரை என்பது எதை குறிக்குதுன்னா, கசப்பான கீரை யாருக்குமே பிடிக்காது. கசப்பான கீரை என்னங்க, இங்க இப்ப நம்ம மார்க்கெட்ல இருக்கு மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா? மணத்தக்காளி கீரை டெய்லி யாராவது சாப்பிடுறீங்க இருக்கிறீங்களா? வாரத்துக்கு ஒரு டீம், ஒரு டீம் அது சில பேரே சாப்பிடுவாங்க, நிறைய பேர் பேசுறதே இல்லை பாருங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, கசப்பு என்பது நம்மளுக்கு பிடிக்காது. ஆனா அந்த கீரை என்ன இருக்குது, அந்த அந்த கீரையில தான் நம்ம குடல் சம்பந்தமான எல்லா வியாதிகள் அதெல்லாம் போறதுக்கு அதுல சக்தி தேவன் வச்சிருக்கிறாங்க. அப்ப சாப்பிடும் போது தான் கசப்பே தவிர நம்முடைய வயிற்றுக்கு அது நம்மளுடைய சக்திக்கு ரொம்ப உபயோகமானது. அப்ப இது கசப்பு, இது எதை குறிக்கிறதுன்னா அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள். அப்போ தம்மை ஒப்பு கொடுத்த சீஷர்கள், கர்த்தர் இயேசுவை அடிச்சுடலை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள், அனுதினமும் அவர்களுக்கு என்ன இருக்கும், கசப்பான அனுபவங்களும் இன்னும் உபத்திரங்களும் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வெளிச்சத்தில் நடக்கும் போது கண்டிப்பா இருளின் ஜனங்கள் மூலம் நம்மளுக்கு உபத்திரவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆம், எப்போதும் இருக்கும், அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஜீசஸ் இருந்திருக்கு, நம்முடைய தலை ஆகிய கிறிஸ்துக்கு உபத்திரம் இருக்கும் போது அப்ப நம்மளுக்கு இருக்காதா? ஆமாம், இந்த சத்தியத்தில் இல்லாத மற்ற ஜனங்கள் மூலம் நம்மளுக்கு உபத்திரவங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனா கர்த்தர் போல உபத்திரவங்கள் இல்லை, அது டைரக்ட் ஹீட் இல்லைங்களா. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி ஹீட் கிடையாது, நம்மளுக்கு கசப்பான கீரை மாதிரி கொடுத்துக்கிறார் நம்முடைய அனுபவங்கள். ஏன்னா பரிபூர்ண மனுஷனுடைய உபத்திரங்களுக்கும் பரிபூர்ண மனுஷன் இல்லாத பரிபூர்ணம் இல்லாத மனுஷங்களுக்கும் வித்தியாசம் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப உபத்திரத்துல கூட என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த கசப்பான அனுபவங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்குது. அநேகர் நம்மளை பகைப்பாரு, பெற்றோராலும் சிநேகிதராலும் பஞ்சு பந்து ஜனங்களாலும் நண்பர்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் வைக்கப்படுகிறது. ஆனா உங்களுடைய தலைமுடி எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது, என்ன பட்டுக்குது, முடிவு பொரியுங்கள் நினைத்து நின்னீங்கன்னா ரசிக்க. அப்ப கடைசி வரைக்கும் நிக்கணும்ன்றது, ஆனா எல்லாராலும் பகைக்கப்படுவோம் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்காரு, மாற்ற முடியாது. அப்ப இந்த உபத்த, ஐயோ நம்மளை அப்பா பகைச்சிருவாங்க, நம்ம சொந்த பந்த நம்மளை பகைச்சிரும், நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்தா நம்ம பழைய நண்பர்கள் நம்மளோட ஓடிடுவாருங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பயந்துட்டேன். இது கண்டிப்பா வரும்னு யார் சொல்லிக்கிறாரு, ஏற்று சொல்லிட்டுங்க. அப்போ எல்லாராலும் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது. அதை பத்தி அப்போ சிலர் போல் சொல்லும் போது, ஏன்னா அந்த அந்த கர்த்தர் பேசின உபதேசங்களினுடைய ஒரு நிச்சயமாக இருந்தார் அப்போ சிலர் போல். கர்த்தர் எப்படி பேசினாரு, தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக பேசினாரு, தன்னுடைய சீஷர்களுக்கு அநேக அறிவுரைகளை சொன்னாரு. ஆனா அந்த அறிவுரைகளை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில காமிச்சவரு, அனுபவித்தவர் அப்போ சொல்ல. அது அதான சொல்றாரு 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனத்துல பார்க்கும்போது, ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 12 வசனம். நடத்துறதுக்கு முன்னாடி நடக்க மனசா இருக்கும் போதே என்ன ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நடக்கும் போது அதை விட அதிகமாக இருக்கும். அப்ப நடக்க மனதாய் நம்ம டிசைட் பண்ணிட்டாலே அங்க துன்பம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ துன்பம் என்பது அது இந்த இருள் ஜனங்கள் மூலம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆனாலும் இந்த ஒரு வழியில நெருக்கமான இந்த ஒரு வழியில நம்ம நடக்கிறதுக்கு தேவையான அந்த சக்தி இந்த மூன்று பொருள்களில் இருக்குது. அந்த சுடப்பட்ட அந்த மாம்சம், அப்புறம் புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் கசப்பான கீரை. இதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு அவருடைய ஓட்டத்தில் சக்தி கொடுக்குற பொருள்கள். ஆனால் டேஸ்ட் கிடையாது, டேஸ்ட் கிடையாது. ஆனால் என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் அது தண்ணியிலையோ அல்லது வந்து பச்சையாகவோ அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, இதை காலை வரைக்கும் வச்சிருக்க கூடாது, காலையில் இருக்கிறத எரிச்சிடணும் அப்படின்னு அது எதை குறிக்குதுன்னா, அப்ப கர்த்தரே இயேசு கூட அவருடைய அடிச்சுவடில பின்பற்றி நடக்கிற வாய்ப்பு எந்த நாள் வரைக்கும் தான் இருக்குதாம்மா? சுவிசேஷ யுகம் ராத்திரி வரைக்கும் தான் இருக்குது. ராத்திரி என்பது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலத்துக்கு மாத்திரமே இது மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா 1000 வருட விடியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த வாய்ப்பானது இருக்காது. என்ன வாய்ப்பு? சபை வாய்ப்பு. அது எக்காலத்திலும் இல்லை. அதை பத்தி பைபிள் சொல்றதே கிடையாது. அதுக்கப்புறம் எதிர்காலம் பத்தியோ இன்னொரு வாய்ப்பு வச்சு இன்னொரு சரீரத்தை கர்த்தருக்கு ரெடி பண்ற மாதிரி எல்லாம் பைபிள்ல கிடையாது. இப்பதான் ஆனாலும் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு ரொம்ப கடைசி வாய்ப்பு, அதை நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த ஒரு வாய்ப்புக்கு தான் இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிங்க வந்திருக்கிறீங்க. சாதாரணமான வாய்ப்பு இல்லைங்க. அப்ப இந்த இன்னைக்கு இது நம்ம விட்டுட்டோம்னா இனி ஜென்மத்துக்கு வராது. ஜென்மத்துக்குன்னா எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் கிடைக்கிற மாதிரி பைபிள்ல வாக்கு தத்துவங்கள் கிடையாது. ஆனா இப்பவே இருக்குது நம்ம கையில. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்குது. அப்போ முழு சரீரமும் சபையாக சரீரம் முழுமை அடையும் போது, மகிமை அடையும் போது இந்த வாய்ப்பு அது போய்விடும். அப்ப இந்த ஒரு அழைப்பு இந்த ஒரு வாய்ப்பு பத்தி தான் அங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் நீங்கள் தண்டனைக்கு எப்படி கட்டி. அப்போ நம்மளால விவரிக்க முடியாத ஒரு பெரிதான ரட்சிப்பு இது. பரலோக ரட்சிப்பு மற்றும் தெய்வீக சுபாவத்தை உள்ளடக்கின ஒரு ரட்சிப்பு இல்லைங்களா? கர்த்தரா இயேசுக்கு தேவன் என்ன சுபாவம் கொடுத்துக்கிறாரு? இப்போ தம்முடைய சாயலே கொடுத்துறாரு. அதே போல சபைக்கு என்ன பண்ணுவாரு? தெய்வீக சுபம் அழியாமே ஜீவனே கொடுக்க போறாரு. அப்போ இது வந்து இந்த இரவு நேரமாகிய இரண்டாம் உலகத்தின் முடிவின் பாகமாகிய சுவிசேஷ யுகத்துல தான் இது இருக்குது. ஆனா 1000 வருட மனசாட்சி துவங்கிடுச்சுன்னா வேறொரு ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அது பரலோக ரட்சிப்பு இல்ல, அது பூலோக ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு. அப்ப பூலோகத்துல மனுஷங்கள் நித்திய காலமாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நம்ம பாக்கறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவருடைய ரட்சிப்பு அது ரொம்ப மேன்மையானது, அது பரலோக ரட்சிப்பு. அப்ப சபை வாய்ப்பு என்பது ஒரு நம்மளால விவரிக்க முடியாது. இப்போ அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம் தேவன் வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அதை சாப்பிட வேண்டிய விதம் எப்படின்னா, அவர்கள் துணி போட்டுட்டு ஷூ போட்டுட்டு அதே போல கையில தடி பிடிச்சிட்டு எங்கேயோ வனாந்திர பிரயாணம் போகிறவர்கள் போல, பிரயாணம் போகிறவர்கள் போல அவங்க இருக்கணும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையிலேயே சபையின் மக்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க? வனாந்திர பிரயாணம் போகிறவர்கள் போலத்தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பூமி அவர்களுக்கு என்ன? வனாந்திரம். வனாந்திரம்னா என்ன அடையணும்னா, பட்டணத்துக்கும் வனாந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லைங்களா? ஃபாரஸ்ட்டுக்கும் பட்டணத்துக்கும் அந்த மாதிரி இந்த உலகம் சபைக்கு ஒரு வனாந்திரம். அப்போ வனாந்திர வழியில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். எதையும் எந்த ஊர் நோக்கி? நம்ம இந்த ஊரில் தான் பிறந்தோம். ஆனால் நம்மளுக்கு சொந்த ஊர் இப்போ எங்கே? நம்மளுக்கு கட்டி கொடுக்குற ஊர். அது எப்படி வந்து இந்த ஒரு ஸ்திரீ பிறந்த ஒரு இடத்துல இருக்கும், கட்டி கொடுத்த பின்னாடி அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிடும். என்ன அருமையான நிகழ்வு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளங்கள். அப்போ அந்த ஸ்திரீ சபைக்கினுடைய அடையாளம். இப்போ நம்ம சபை எதை நோக்கி போகுது? பரலோக. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்களே, நம்முடைய குடியிருப்பு கைகளினால் கட்டப்பட்ட பல மாடி கட்டிடங்கள் இல்லை, மாறாக எங்க கைவேலை அல்லாத நித்திய வீடு நம்மளுக்கு பரலோகத்தில். அதான் ஜீசஸ் சொன்னார் இல்லைங்களா, நான் போறேன், நான் போயிட்டு மீண்டும் நான் வர்றேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நீங்கள் அதுல தங்குற மாதிரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு, ஏன்னா நீங்க இங்கிருந்து பழகினவனுங்க, கேரியிலுக்கு இருந்து பழகினவனுங்க, உங்களை வந்து பெரிய மாளிகளை கொண்டாந்து வைக்கணும்னா ஜெயிலில் இருக்கிறவன் மாளிகையில் போய் அடுத்த நாளே கொண்டு விட்டோன்னா பழக்கம் இருக்கு தெரியுமா? அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். அதாவது அந்த இடத்த அவனுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அதான் சொன்ன, நான் போய் ரெடி பண்ணிட்டு நான் வந்து நான் எங்க இருக்கிறனோ அங்கேயே உங்களையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன். சீசன் இடத்துல அவர் சொன்ன அந்த ஒரு வாக்கு தத்தம் ரொம்ப அருமையான வாக்கு தத்தம். நம்முடைய உண்மையான வீடு அது பரலோகத்தில் இருக்குது. அப்ப வனாந்தர பிரயாணம் நம்ம பண்ணணும் இந்த உலகத்துல. ஆனா வனாந்தர பிரயாணம் சுலபமானதா? கடினமான ஒரு பிரயாணம். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், இந்த மகா பாபிலோனியும் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளையும் விட்டுட்டு கர்த்தருடைய வழி நம்ம நடக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு. நம்ம ஒரு முடிவு எடுக்க வேணும். இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிளில் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் அந்த சர்க்கிள் விட்டு வெளியே வரணும், வேலி தாண்டி நிற்போம், வேலி தாண்டிய வெள்ளாடாக மாறணும். மகா பாபிலோனியை விட்டு வெளியில் வரணும். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் சில கடினமான அனுபவங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு செட்டப்பில் இருந்துருக்குறோம், இப்போ சேஞ்ச் பண்ணும்போது புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சாச்சு, திடீர்னு வீடு காமிச்சுன்னா என்ன பண்ணுறது? அது அதுக்கப்புறம் வாழ்க்கை துவங்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது மாதிரி தான் இது. ஆனால் தேவன் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் எப்படி கூட்டிட்டு வந்தார்? வனாந்தரம் தான் கூட்டிட்டு வந்தார். ஆனால் வனாந்தரம் மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. வனாந்தரம் மாதிரி இல்லையே, அது பங்களா மாதிரி இல்லை, வனாந்தரம். அப்போ பகலில் அவங்களுக்கு ஏசி போட்டாரு, ராத்திரியில் சூடு கொடுத்தாரு, ஹீட்டர் போட்டாரு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு தூதனுடைய சாப்பாடு ஐக்கிளாக சாப்பாடு கொடுத்தாரு, அப்புறம் கறி கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, செருப்பு தேயில துணி அழுக்காகல, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ ஆசீர்வாதமாக தேவன் அவங்களை வழி நடத்துறது. அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியுதுங்களா? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்றது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம முடிவெடுத்து வரும்போது அந்த எகிப்திலிருந்து அந்த பஸ்காவுக்கு பின்னாடி அப்போ நம்ம நடக்கும்போது வனாந்தரத்தில் நடக்கும்போது நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம்? பரலோகத்தை நோக்கி போகிறோம். ஒரு பிரயாணிகளுக்கு ஒப்பாக இருக்கிறோம். அப்போ நம்ம முழு உடை தரித்திருக்கணும், உடை போட்டிருக்கணும். என்ன உடை? எபேசியர் 6:13 நீதியின் வஸ்திரம் அது கிடைக்குது, ஆனாலும் பாதுகாப்புக்கு எப்படி இருக்கணும்? சர்வாயுத வர்க்கம் போட்டுக்கோங்க, ஆர்மர் ஆஃப் காட். அதாவது ஒரு ராணுவ வீரர் போடுகிற உடையை நீங்க போட்டுக்கோ. அதனாலதான் நம்முடைய சீஷர் திமோத்திக்கு சொல்லும் போது எப்படி சொன்னாரு? நீயும் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போச்சேகவனாக, நல்ல சுகபோகமாறுன்னு சொல்லல, தீங்கு அனுபவி. ஆனா இன்னைக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கவர்மெண்ட் பாத்தீங்களா எவ்வளவு சலுகை கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனா இங்க பைபிள் இருக்கிற போர்ச்சேகர்களுக்கு என்ன கிடைக்கும்? தீங்கு அனுபவி இல்லைங்களா? அப்ப தீங்கு அனுபவிக்கணும். அப்ப கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அப்ப அந்த தீங்கு அனுபவிக்கிறது என்னன்னா, அதை தாங்கிக் கொள்வதற்கு ஒரு போர்ச்சேகன் போல உடை அணிந்து கொள்ளணும். அப்போ அது என்னென்ன உடை? அந்த கச்சை கட்டுறது, அந்த சொன்ன கச்சை கட்டினவர்களாகவும் காலிலே பாதரட்சைகளை தொடுத்தவர்களாகவும், இதெல்லாம் பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது அதுலேயே 17 பாருங்க. சத்தியம் என்னும் இடக்கச்சை ரொம்ப முக்கியமானது. பெல்ட்டு, பெல்ட் இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரு. அவசரத்தில் அங்கே எங்கே ஓடும்போது வேட்டி வச்சுக்கிறேன் எப்படி? அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெல்ட்டு. அப்ப அந்த அது மாதிரி இருக்கணும். எது? சத்தியம். சத்தியம் என்னும் இடைக்கச்சை, அதை நீங்க வைக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு லைஃப்லயும். நம்மளுடைய லைஃப்ல சத்தியம் அப்ளை பண்ணும், கேட்கறது மட்டும் இல்லைங்க, தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அப்ளை பண்ணி பழகணும் ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் ரெண்டாவது பொருள், நீதி என்ன? மார்க்கவசம், ரைச்சஸ்னஸ் வேணும். அதனாலதான் நீதியின் சால்வே போத்திட்டாரு. ஆனா நீதி, நீதியில இப்ப நம்ம பழகணும். நீதி நியாயமான காரியங்களை இந்த உலகத்தில் செய்யறதுக்கு பழகணும். அது எப்படி இருக்குதாமா? மார்க்கவசம் போல. வீட்டில் குத்தினால கூட ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி மார்க்கவசம் போல நீதியான காரியங்களே செய்யணும். அப்புறம் அந்த பாதரட்சை எது கடையாளம்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். அப்ப சமாதானத்தின் சுவிசேஷம் எது? இன்னைக்கு அசமாதானம் இருக்குது, யாரா இருக்கு? தேவனுக்கும் மக்களுக்கும் சமாதானம் இல்லை. இப்ப சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் என்ன பண்ண சொல்லி ஜனங்களே தேவனோட கூட ஒப்புரவு பண்ண வைக்கணும். அப்ப அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்பது என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதுக்கு எப்போது ரெடியா இருக்கணும்? அதான் ஆயுதம் என்னும் பாதரட்சி. ஏன்னா செருப்பு போட்டு நம்ம வெளியில் போயிடுவோம், செருப்பு போட்டு திரும்பி கட்டி வச்சு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்க மாட்டோம், கிளம்பிடுவோம். அது மாதிரி எப்போது ரெடியா இருக்கணும்? அப்புறம் அக்னியாஸ்திரம் போன்ற பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுப்பான். நெருப்பு மாதிரி நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அந்த நம்முடைய வழிகளுக்கு வந்து குறுக்கீடு செய்வான், பிளாக் பண்ணுவான், கதவை சாத்துவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவான் அந்த டைம்ல? விசுவாசம் எல்லாம் கேடயம் ஷீல்டு பாத்தீங்களா. விசுவாசம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பொருள் பாத்தீங்களா ஒரு கிறிஸ்தவருக்கு. விசுவாசம் என்ன சாதாரண விசுவாசம் இல்லை, அது என்ன அதுக்கு பேர் என்ன பைபிள்ல மகா பரிசுத்தமான அந்த விசுவாசம் வேணும். சும்மா இயேசு மேல வைக்கிற விசுவாசம் இல்லைங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் இருக்கணும் அது நம்மளுடைய ஓட்டத்தில், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதில் குறைவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபெய்த் நம்மளுக்கு இருக்கணும். எந்த கஷ்டங்கள் எந்த உபத்திரங்கள் துன்பங்கள் வந்தாலும் கூட அப்படி நிற்கணும். அது அது வந்து ஷீல்டு மாதிரி நம்மளுக்கு. அப்புறம் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, தலையை பாதுகாக்கணும். நம்ம தலைக்குள்ள வேற ஏதாவது வந்து பூந்து போடும், அடி அடி ஆயிடக்கூடாது. ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? அடிப்படாமல் அப்போ அந்த ஹெல்மெட்டு இங்கே பைபிள் சொல்லிக்கிறேன், நம்ம போடுற ஹெல்மெட் என்ன ஹெல்மெட்டு? ரட்சண்யம் என்னும் தலை சீரா. அப்படின்னா அந்த ரட்சிப்புக்குரிய அநேக விஷயங்களையும் இப்போ நம்ம தலைக்குள்ளே வச்சிருக்கிறோம். இது என்ன பண்ணிப்பா? பாதுகாக்கணும். எல்லா தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் உள்ள இருக்குது, இதுக்கு எந்த டேஞ்சர் அடிப்படாம பார்த்துக்கணும். அந்த ஹெல்மெட் போடணும் நம்ம. ஏன்னா கள்ள உபதேசங்கள் கள்ள போதனைகள் வந்து எடுத்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. கள்ள போதனை என்ன ரீசனபுளாக இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால அடிவாகவும் தப்பிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படிதான் அந்த ட்ரெஸ் போடணும். கத்தி கையில் இருக்கணும். போச்சவன் கையில் கத்தியில் இதெல்லாம் போட்டுட்டு கத்தியிலாம் வந்து என்ன பண்ண முடியும்? சரி அப்படியே கத்தியை வச்சுருந்தாலும் அது வீச தெரியலையும் வச்சுக்கோங்க, அப்பவும் என்ன ஆகும்? எதிராளி சுலபமாக வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. சும்மா ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பர் போட்டு போய் நின்றுட்டா போகிறவங்க பயந்து ஓடிடுவாங்களா? இல்லை கத்தியை வீச தெரியாமல் நின்றுதா ஓடிடுவாங்களா? அப்போ கத்தி சண்டை போடணும், சண்டை போடணும். அப்போ என்ன கத்தி சண்டைங்கிறது? தேவனுடைய வசனம் எப்படி இருக்குது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது, ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அப்ப கரெக்டா வீசணும். வீசு தெரியும், நம்மளே வெட்டிடுறாரு. ரெண்டு பக்கம் ஷார்ப்பா இருக்குது. அப்ப வசனத்தின் படி நம்ம சொல்றது மட்டும் இல்லை, நடக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்ப மத்தவங்களுக்கும் சொல்லணும், நம்மளுக்கும் அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா அது ரெண்டு பக்கம் வெட்டிடும். அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்போ அந்த கள்ள போதனைகளோட ஒரு போராட்டம் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அதான் வந்து துணி போட்டு அந்த வெளியில போறவருக்கு ஒப்பாக அந்த மாம்சத்தை அவர்கள் பூசிக்கணும். நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம பார்க்கும்போது அந்த பொருள்கள் அங்கே போட்டுட்டு இருக்கிறது எதுக்காகனாக்கா, இந்த ஒரு விசுவாச ஓட்டத்தில் போராட்டத்தில் நம்ம வெற்றிகரமாக ஓடுவதற்காக. கையில் தடி பிடிக்கணும், தடி பிடிச்சிருக்கணும். குச்சி பிரயாணம் போகிறவர் தான் என்ன வச்சுருப்பாரு? அந்த காலத்தை பற்றி பேசிட்டு இந்த காலத்தில் பிரயாணம் போகிறவன் யாராவது குச்சி எடுத்துகிட்டு போகிறோமா? அது குச்சி எடுத்துகிட்டு போனால் நம்மளை மதிக்கவே மாட்டேன். முதல்ல குச்சி கீழே போடையாமா? ஏன்னா அந்த குச்சி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பிரயாணம் போகிறவங்களுக்கு அவசியமானது. எதுக்காக அந்த குச்சியில் என்ன இருக்குது? ஊனி நடக்கிறதுக்கு இல்லைங்களா? டயர்ட் ஆகும்போது, அந்த மேடில் ஏறும்போது, இறங்கும்போது, ஆமாம், அது கொஞ்சம் பலன் கிடைக்கிறதுக்கு, ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்காக. அப்போது அந்த தடி பற்றி நம்ம வேற எங்கே படிக்கிறோம்? சங்கீதத்தில் படிக்கிறோம். ஒம்பது கோலும் ஒம்பது தடியும் என்ன ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒரு மேய்ப்பர் கையில் கோலும் இருக்கணும், தடியும் இருக்கணும். அப்போ கோல் என்பது இவ்வளோ நீண்டு இருக்கும் இல்லைங்களா? அது எதுக்காக? ஆடுகள் வந்து அங்கங்கே ஓடிட்டுருந்துச்சுன்னா அதுக்குள்ள நல்வழி படுத்துறதுக்காக, அல்லது ஆட்டை எது ஆட்டை கடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது மிருகங்களா, அது நாயை துறைச்சினாக்கா அதை அடிக்கிறதுக்காக. அந்த நீட்டமாக இருக்கும் தடி, அதில் மேலே ஒரு கொக்கி இருக்கும், அது அந்த இலைகளை பறித்து அந்த போடுறதுக்காக. ஒருவேளை தரையில் புல் கிடைக்கலன்னா மேலே மரத்துலேருந்து வெட்டி போடுறதுக்காக. அப்போ ரெண்டு பொருள் இருக்கும், அது எதற்காகன்னா தேற்றுவதற்காக இல்லைங்களா? அப்போ ஆறுதல் கொடுக்கறதுக்காக. அப்போ அந்த தடி ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவர்களுடைய சபையினுடைய கையில். அப்ப தடி எதை குறிக்கும்னா தேற்றுவதற்காக. அப்ப கர்த்தர் சபை தேற்றுவதற்காக என்ன கொடுத்தார்? வேற ஒரு தேற்றவாளன் கொடுத்தனர். என்னது? தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லைங்களா? பரிசுத்தாவி இல்லைன்னா இந்த வனாந்தர வாழ்க்கையில நம்ம நடக்க முடியாது. அப்ப ரொம்ப முக்கியமானது அது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் போல இருக்கும் இந்த ரெண்டு பொருள். அப்போ கோலும் தடியும் என்பது ரெண்டு பொருள்கள். வேறொரு இடத்துல ரெண்டு பொருள்கள் காமிக்கிறார். எங்கன்னா அந்த பத்து கன்னிகைகள் விஷயத்தில் அவங்க கையில் என்ன இருந்துச்சு? தீவெட்டி, அப்புறம் எண்ணெய், ரெண்டுமே வேணும். தீவெட்டி என்பது வேத வசனங்களே குறிக்குது, அந்த எண்ணெய் என்பது பத்து. அப்போ பரிசுத்தாவின் மூலம் எரிகிற வெளிச்சம் கிடைக்கிற வெளிச்சம், பரிசுத்தாவின் மூலம் கிடைக்கிற சத்தியம், அது வந்து சபைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக இந்த பஸ்காவில் அவர்கள் என்ன எப்படி சாப்பிடணும்னா அவசரமாக தான் சாப்பிடணும். நிதானமாக சாப்பிட முடியாது. இப்போ நம்ம வேலைக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் எப்படி ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம், அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. காலையில் வேலைக்கு போகும்போது எப்படி சாப்பிட்றோம், அது மாதிரி சாப்பிடணும். ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடணும்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மிஸ் பண்ணால் கூட ட்ரெயின் விட்ருவோம், பிடிக்க முடியாது, பஸ் போயிடும். அது மாதிரி சாப்பிட்ணும், அவசரமாக சாப்பிட்ணும். அப்போ அது எதை குறிக்குதுன்னா நம்முடைய ரட்சிப்பு அது ரொம்ப பெரிதான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறதுனால இந்த ஒரு சுபாவம் இருக்கணும் சபையின் மக்களுக்கு. அப்போ நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணோம், அதை பற்றி நீங்கள் பிலிப்பியர் 2:12. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னு சொல்லும் போது நேரடி அர்த்தம் இல்ல, பயம் நடுக்கங்கிறது அப்படி நடுங்கிறதா அப்படின்னு. நீங்க நிறைய இடத்துல பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற, புலூர் ஜுரம் வந்தவர் மாதிரி. அது மாதிரி அந்த வார்த்தத்தில் அப்போ சிலர் கோவில் பேசல, பயம்ன்றது என்ன, நடுக்கம்ன்றது என்னன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க ஜாக்கிரதையா உங்களுடைய ஓட்டங்களை ஓடணும். இதை பத்தி எபிரேயர் 4:1 படிக்கிறோம். அந்த பயம் என்ன, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற அந்த வாக்கு தத்தம் நம்மளுக்கு இருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா, பயந்து என்ன அர்த்தம், ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ சபையினுடைய மக்கள் எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு கிறிஸ்தவர் ஓட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பாதையில் முன்னோக்கி நம்ம செல்ல வேண்டும். அதுதான் நம்ம பார்க்குறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் ஏமா ஏன்னா தோணான்னு ஓடக்கூடாது இதில். அப்போ இந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு கட்டுரை சீசனாக மாறினதுக்கப்புறம் சும்மா ஏதோ நடக்கணுங்கிற மாதிரி ஓடுறதில்லை, வைராக்கியமாக இருக்கணும். அவ்வளோ ஜீல் காமிக்கணும், அவரோட வைராக்கியம் அது மட்டும் இல்லாமல் சத்தியத்துக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காக அவருடைய சித்தத்துக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் நம்ம வைராக்கியமாக இருக்கணுன்றது இங்கே இந்த பஸ்காவில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் அங்கே கர்த்தர் வந்து நம்முடைய சீஷர்களை இதுக்காகத்தான் அங்கே அழைக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த அப்பத்தை புசிப்பதற்கும் அப்புறம் ஆமாம், அப்போ எந்த ஒரு தத்தம் செய்த ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இப்படி தான் அந்த ஓட்டத்தில் அவர்கள் ஓட வேணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் நிழலாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம், இது அவர்களுக்கு ஒரு பண்டிகை. அப்போ நிஜம் கூட நம்மளுக்கு என்ன, ஒரு பண்டிகை. அதை நம்ம என்ன பண்ண பார்ப்போம், அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அதை பற்றி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது 1 Cor 5:7-8,
புளித்த
மாவு என்றது என்ன, குணங்கள். இப்போ இங்க இங்க சொல்லப்படுகிறது புளித்த மாவு குணங்கள். அப்போ என்னென்ன குணங்கள், துர்க்குணம் பொல்லாப்பு. அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பண்டிகை பண்ணிட்டு வந்தாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப பயபக்தியாக செஞ்சிருப்பாரு. ஆனால் போக போக என்ன ஆகிருக்கும், இது ஒரு பாரம்பரியமாக மாறிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், உள்ளத்தில் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது, உள்ளத்தில் எந்த விதமான மாறுதல் கிடையாது, எந்த நல்ல குணங்கள் இல்லை, சும்மா பண்டிகை அனுசரிக்கிறது அவ்வளோ. ஜீசஸுடைய காலத்தில் கூட அப்படி தான் பண்ணிட்டாங்க, ஜீசஸுடைய காலத்தில் அது பாரம்பரியமாக மாறிவிட்டது. அப்போது ஆலயத்துக்குள்ளே பாதி பார்த்தா ஆலயத்தில் இந்த பக்கம் காசுக்கார உட்காந்துருக்கிறான், அந்த பக்கம் ஆடு விற்கிறவருக்கிறான், அந்த பக்கம் மாடு விற்கிறவருக்கிறான், அந்த பக்கம் குருவி விற்கிறவருக்கிறான், புறா விற்கிறவ எல்லாம் உட்காந்துருக்கான். ஏன் எதுக்காக வந்து உட்காந்துருக்கிறானுங்கன்னா ஜனங்கள் வந்து அவனுக்கு சொந்தமாக ஆடு இல்லாதவன், புறா இல்லாதவன், பலி செலுத்துறதுக்கு வசதி இல்லாதவன், இவன் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து முதல்ல வட்டிக்கு வாங்கி அதுக்கப்புறம் அங்கே ஒரு கூண்டில் வச்சிருக்கிறான், அடைச்சி வச்சிருக்கிறான், அதை காசு கொடுத்து வாங்கி அதை கொண்டு போய் கடவுள். இதுதான் பதிச்சு இந்த கட்டளை கொடுத்தாரு தேவனுங்க நியாயபிரமாணத்தில். எப்படி கொண்டு போயிட்டானுங்க பார்த்தீங்களா, உள்ளத்தில் எந்த விதமான மாறுதல் இல்லை, ஆனால் கசப்பான குணங்களே உள்ள வச்சு பண்டிகை செய்யணுமேன்றதுக்காக செய்யுது. அதான் சொன்னாங்க அப்போ சிலர், அங்கே அதான் சொல்ல வர. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம மத்தியில் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆகிட்டாக்கா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டார் தெரியுமா, கிறிஸ்து ஒருவர் எப்படி உலகத்துக்குரிய ரட்சகராக மாறிட்டார் தெரியாது. ஆனால் கிறிஸ்து கிறிஸ்துமஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பா தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் வந்து முதல் நாளையில் வாங்கி வச்சிடுறாங்க, எல்லாம் ஒவ்வொரு கேஸ் கேஸாக பாட்டி கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பண்டிகைட்டு பாட்டில் தான், சிக்கன் தான், பிரியாணி தான், இப்படிதான் போயிட்டு இருக்குது. புது துணி போட்டுட்டு காங்கிரஸ் போய் அப்படியே வந்து, ஆனா உள்ளத்துல எந்த விதமான மாறுதல் இல்லை. இதுதான் சொல்ல வர்றாரு, பழைய புளித்தமாவோடு இல்ல. நீங்க எப்படி இருக்கணும், துப்புரவு பண்ணிச்சுட்டு இருக்கோம், துப்புரவு துப்புரவு மற்றும் உண்மை சத்தியத்தின் வழியாக நீங்க எப்படி இருக்கணும், ஆளுகளும் உண்மையா இருக்கணும், சத்தியத்துமாகி உண்மையிலையும் நீங்க இருக்கணும். அந்த சத்தியங்களை புரிந்து கொண்டவர்களாக நீங்க இருக்கணும். பண்டிகையை அந்த பண்டிகை நம்ம ஆசிரிக்கணும், அதான் நிஜமான பண்டிகை. அப்ப நம்ம கூட என்ன பண்ணுவோம், துப்புரவு உண்மை என்கிற அந்த பேசிஸ் பேசிக்கல. அப்படின்னா இந்த ராபோதனம் சம்பந்தமாக இருக்கிற எல்லா சத்தியங்களையும் தெளிவாக கற்றுக்கொண்டு அப்போது அந்த பண்டிகையை நம்ம ஆசிரிக்க வேண்டும் இல்லைங்களா. அப்படித்தான் அப்படி செய்யலைன்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. அப்போ கர்த்தர் இயேசு இந்த நிஜத்தை நிஜமான பண்டிகையை ஆசிரிக்கிறதுக்கு இப்போ நம்மளை கூப்பிடுறாரு. ஆனால் பழைய பஸ்கா மாதிரி செய்யணுமா, இப்போ நம்ம ஆடு புரிசு 10ஆம் தேதி புரிசு கட்டி வச்சு 14ஆம் தேதி அது கழுத்து அறுத்து அப்படியே செய்யணுமா, அது செய்ய தேவையில்லை. மாறாக கர்த்தரிங்க புதுசாக வந்த நிஜமான ஒரு பண்டிகையை நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிறாரு. அப்போ அது அது அவரே செஞ்சு காமிச்சார் அவங்களுக்கு, தெரியாது அவங்களுக்கு. அதனால புதிய ஒரு முறையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை பத்தி லூக்கா 22:14 நம்ம பார்க்கறோம்.
வேளை வந்தபோது அவரும் அவருடைய 12 அப்போஸ்தலரும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பக்காவை புதிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புதிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அப்போ இந்த இதுதான் வந்து புதிய முறையிலான ஒரு பஸ்கம். அப்போ தான் சாவதற்கு முன்பாக அந்த ராத்திரி, அந்த ராத்திரியில அங்கே அவர் அவர் வந்து கலந்து கொண்ட இந்த ராபோஜனம் தான் என்னவாக அழைக்கப்படுதுன்னா கர்த்தருடைய கடைசி ராபோஜனம், த லாஸ்ட் சப்பர். அப்போ இதில் வந்து இவர் தான் வந்து அந்த பஸ்காவினுடைய ஆடாக, நிஜமான அந்த ஆடாக வந்து இந்த நிழலை நிறைவேற்றுகிறதை இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நிழல் நிறைவேற்றின பின்பு நிஜம் வந்துடும், நிழல் போயிடும். அப்போ நிஜமாக கர்த்தர் என்ன அந்த ராபோஜனத்தில் வச்சார் அப்படின்னா, ஆனா அவரே கர்த்தரே வந்து ஆடெல்லாம் அடிச்சு அதெல்லாம் பண்ணிக்கிறாரு, பஸ்கா பண்ணிக்கிறாரு. ஆனா தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது ஒரு புதிய முறையை அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பா 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் போது அந்த இது லாஸ்ட், இதுக்கு முன்னத்த வருஷம் என்ன பண்ணிருப்பாரப்பா, இந்த மாதிரி அப்பராசம் வச்சாரா இல்ல, பழைய நியாயப்பெருமானு படியே தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா கர்த்தர் நியாயப்பெருமானத்துக்குள்ளாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ நியாயப்பெருமானத்துக்கு கீழானவராக அவர் வந்தார், அப்ப நியாயபெருமானத்தை நிறைவேற்றினார். ஆனால் லாஸ்ட் அவர் போகும்போது அவர் நிஜமாக மாறும் போது அப்போ அந்த புதிய நிஜமான அந்த பஸ்காவை இன்னைக்கு சீசர்களாக நமக்கு அவர் வந்து செய்து காமிச்சு அவரே அதில் கலந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் புதிய அடையாள சின்னங்கள் அங்கே கொடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்னன்னா 2 பொருள்கள், அப்பமும் ரசமும் நம்ம பார்க்குறோம். அப்போ திராட்சை ரசம் சொல்லும். அப்போ இது எதை குறிக்குது, அப்பம் யார் எதை குறிக்குதுன்னா அவருடைய மாம்சத்தை குறிக்கிறதாகவும் அந்த ரசம் அவருடைய ரத்தத்தை குறிக்கிறதாகவும் பார்க்குறோம். அந்த வகையில் மொத்தமாக இது எதை குறிக்குதுன்னா முழு உலகத்தின் ஜனங்களுக்காக தாம் கொடுத்த ஈடுபலியை குறி, ரேன்சம் சாக்ரிஃபைஸ். அதான் எது சொன்னாங்களே, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவன் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த அப்பத்தை பற்றியும் ரசத்தை பற்றியும் தெளிவான அர்த்தம் நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பி நீங்க படிக்கலாம் லூகா 22:17-19. இந்த ரசத்தை நீங்கள் எடுத்து அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார், இதை நீங்கள் உங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அப்புறம் 19 போங்க, அப்பத்தை எடுக்கிறார். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து அவரை பிக்கிறார், பிட்டு அப்போ தம்முடைய சீஷர்களை அங்க அழைக்கிறாரு, இந்த அப்பத்தை புசிக்கவும் இந்த ரசத்தை பானம் பண்ணவும் கத்தரங்க அவர்களை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு இன்விடேஷன் கொடுக்குற, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று பார்க்கும் போது, இப்போ இதை பார்த்து அப்போஸ்தலர் பவுல் வேறு இடத்துல எப்படி பேசுறாங்கன்னா, ஒன்று குறிஞ்சர் 10:16 ஆமா, அப்ப கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு கூட நம்ம என்னாகிறோம், ஐக்கியமாகிறோம். அவருடைய அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் என்ன என்ன சொல்றாருங்க, ரத்தத்தின் ஐக்கியமும் அவருடைய சரீரத்தின் ஐக்கியம். நம்ம அதுல பங்கு பெறும்போது அவருடைய ரத்தத்தில் நம்ம போய் பங்கு ஐக்கியமாகறோம், அதே போல அவருடைய சரீரத்தில் போய் அங்கமாகறோம். அப்ப இந்த இடத்துல இந்த சபை மக்களுக்கு ஒரு அழைப்பு இங்க கொடுக்கறத நம்ம பார்க்கறோம். அப்ப இந்த அழைப்பு என்ன அப்படின்னா, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் சாகிற வரைக்கும் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவரை பின்பற்றி அவருக்காக இந்த உலகத்தில் அநேக உபத்திரங்களையும் பாடுகளையும் சகிக்கும் ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கிறது பார்க்கணும். அதனால தான் அப்போ சிலர் போல் சொல்லும் போது குலசேர் 1:24 கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை சரீரமான சபைக்காக என்னுடைய மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்போ கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அங்கே பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போகலாம், ஆசிரியப்பு கூடாரத்தில் 2 செலுத்தப்பட்டது, ஒரு காலை ஒரு வெள்ளாட்டு கடா. அப்போ காலை பலி செலுத்தின உடனேயுமே ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தாச்சா அப்படின்னா வரல. ரெண்டாவது வெள்ளாட்டு கடா செலுத்தினதுக்கு அப்புறம் தான் மோசையும் ஆரோனும் வெளியில் வந்து ஜனங்களை ஆசீர்வதிச்சார். அதே போல் உலகத்துக்கு ஆசீர்வாதங்கள் வரணும்னா கர்த்தருடைய பலி நடந்து முடிஞ்சாச்சு, அதை தொடர்ந்து யாருடைய பலி கூட வேணும், சபையினுடைய பலி கூட அவசியம் இல்லை, பட் தேவன் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதான் விஷயம், கர்த்தர் கொடுத்த பலி போல நம்மளுடைய பலி இல்ல, அது குறைவானது, நம்மளுடைய பலிகள் குறைவானது. அத குறைவானது நான் என்னுடைய மாம்சத்தில் நிறைவேற்றுறேன். ஆனா சபையின் மூலம் தான் உலகத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய தெய்வீக திட்டமாக இருக்குது இல்லைங்களா, அதுவும் தலைமுறை தலைமுறையாக அப்படி நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர் பவுல் என்ன விவரிக்கிறாருன்னா, கர்த்தருடைய உபத்திரவங்களில் பங்கு பெறுவதற்கு நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அப்ப இதைத்தான் வந்து வேறொரு வகையில எப்படி விளக்குறாருன்னா, ஒரு கிறிஸ்தவருடைய ஞானஸ்தானத்தில் கொண்டு போய் விளக்கி வர்றார். அப்ப அந்த பாடுகள் அனுபவிக்கிற விஷயத்தை பத்தி ரோமர் 6:3 ரோமர் 6:3 அப்போ ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் எங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கணும், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இது இதனுடைய என்ன பொருள், இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசுனுடைய மரணம் அது தானா வந்துச்சா சாது, அவருக்கு தானா வந்திருந்தா அதுக்கு பேர் என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்களா. ஆனா கர்த்தருக்கு அந்த மாதிரி சாவு இல்ல, அவர் கொலை செய்யப்பட்டதை நம்ம பார்க்கணும். அப்போ அவர் யாருடைய பாவத்துக்காக செத்துட்டாரு, நம்முடைய பாவத்துகளுக்காக, தமக்காக அல்ல, தானியல் சொன்னார் இல்லைங்களா, தமக்காக அல்ல அப்படின்னாரு. அப்போ உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னைத்தானே ஜீவனாக ஒப்பு கொடுத்தார், பலியிடப்பட்டார். அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா, கர்த்தருடைய சாவு என்பது பாவத்தின் சம்பள மரணம் இல்ல, மாறாகாது தியாக மரணம், சாக்ரிஃபிஷியல் டெத். கர்த்தருடைய மரணம் வந்து பரிபூர்ண மனுஷங்களுக்கு என்ன வராது, அந்த நியாயப்பிரமாணங்களை கீழ்ப்படிஞ்சு நடப்பதன் மூலம் அவங்கள் என்றென்றும் ஜீவனோடு இருக்கலாம். கர்த்தர் அதுக்குதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, ஆனா என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற உரிமையை கூட என்ன பண்ணிக்கிறாரு, இந்த உலகத்துக்காக விட்டு கொடுத்துக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ தியாக மரணத்தை அடையணும் அப்படிங்கிறதா இங்க சீசர்களுக்கும் பணிக்கப்பட்ட ஒரு கட்டளை நம்ம பார்க்கறோம். அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா அதனுடைய பொருள் என்ன, எது கடையலமா இருக்குதுனா, ஞானஸ்தானம் தண்ணியில போயிட்டு வர்றது எது கடையலமா இருக்குதுன்னா, கர்த்தருடைய மரணத்தை போல மரணம் நான் வாங்குறேன் அப்படிங்கிறதனுடைய அடையாளம். அதனாலதான் இயேசு கூட தண்ணியில போய் ஞானஸ்தானம் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்குது அப்படி சொல்லிட்டாரு. அப்போ இன்னொரு ஸ்நானம் என்பது எது, அந்த கல்வாரி சிலுவையில் அவருக்கு அவர் முழுக வேண்டிய ஸ்நானம், அதனுடைய அடையாளம் தான் தண்ணியில போயிட்டு வந்தது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணுமோ, சும்மா போயிட்டு தண்ணியில் போயிட்டு வந்தா போதும் இல்லைங்களா. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய ஸ்நானமே வேற, அது எது, இது அடையாளம் தண்ணியில் போயிட்டு வருது, ஆனால் கர்த்தருடைய மரணத்துக்கேற்ற ஒரு சாவு இந்த உலகத்தில் நம்ம வாங்கணும். அப்போ கர்த்தர் கேட்டு அந்த சாவு வாங்கணும்னா நம்ம பரிபூர்ண மனுஷங்களா, பரிசுத்த பலி செலுத்துறோமா அப்படின்னா கிடையாது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார், கடைசியாக அப்படியாக சகோதரரே உங்களுடைய சரீரங்களை என்ன பண்ணும், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த பரிசுத்தமான பலி நம்ம எப்படி செலுத்த முடியும், நம்ம பாவிகளாக இருக்கிறோமே. அப்போ நம்மளுடைய பலிகள், பாவிகளுடைய பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா பாவிகளை பரிசுத்தவங்களாக மாற்றுறார். அதுதான் அதனுடைய முதல் ஸ்டெப் தான் என்ன, நம்ம மேல் நீதியின் வஸ்திரம் போடுறார், நீதிமானாக மாற்றுறாரு. அதை தொடர்ந்து நம்ம பரிசுத்தமாகறதுக்காக வேண்டி அனுதினம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை நம்மளுக்கு மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்ப இதன் மூலம் நம்ம செலுத்துகிற பலி தான் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு போன்ற மரணத்தை இந்த உலகத்தில் நம்ம வாங்கணும். ஆதாமுக்குள்ளான மரணம் இருக்குது, கர்த்தருடைய மரணம் போன்ற ஒரு மரணம் இருக்குது. அப்ப ஆதாமுக்குள்ளான வாங்குற மரணம் பேரு பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தருடைய சாவுக்கு பேர் என்ன பேரு, தியாக மரணம். அப்போ ஆதாமுக்குள்ளான சாவு நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அது எப்போ வந்திருக்குதுன்னா நம்முடைய ஞான ஸ்தானத்தில் தண்ணியில் போயிட்டு வரும்போது நாம் உலகத்துக்காக மரிச்சாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆதாமுக்குள்ளான சாவு நம்மளுக்கு அப்போ தான் வந்தாச்சு. மேலே வந்தது எதுக்கு அடையாளம், உயிர் தெரிதலுக்கு அடையாளம். இது வந்து சபைக்கு தான் பிறந்ததுக்கெல்லாம். ஆனால் திருப்பி நிஜமாக ஒரு சாவு வருமே, அந்த சாவு எப்படிப்பட்ட சாவாக இருக்கணும், பாவத்தின் சம்பள சாவாக இருக்கக்கூடாது, மாறாக கர்த்தருடைய சாவு மாதிரி இருக்கணும். அதான் பரிசுத்தவனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. என்ன சொல்லும் போது அந்த சாவின் மூலம் இருக்குது நிறைய ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஜனங்களுக்கு. அப்போ நம்முடைய சாவு அப்படிப்பட்ட ஒரு சாவாக இருக்கணுன்றது இங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த பாத்திரத்திலும் அந்த ரச அந்த அப்பத்திலும் நம்ம பங்கு பெற வரோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன, உங்களுடைய சாவு நானே வாங்குறேன். அது தெரியணும் ஃபர்ஸ்ட்ல. அது அதனால சொன்னார் அது ஐக்கியமாக இருக்குது, அதான் கம்யூனியன், காமன் யூனியன். அது அப்போ அந்த கம்யூனியன் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது வந்து இன்னைக்கு உலகத்துக்கும் இன்னும் பேரளவில் இருக்கிற கிறிஸ்து ஜனங்களுக்கும் இதை பற்றி தெளிவான ஒரு கருத்து தெரியுதில்லை. அப்போ முதலாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த அப்பத்திலும் ரசத்திலும் நம்ம பானம் பண்ண வரோம்னா முதலாவது அதனுடைய அர்த்தம் கர்த்தராக இயேசுனுடைய ஈடுபலியின் மேல் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பக்கத்தில் வரும். அதுக்கப்புறம் அதை புசிக்கிறது எதுக்கு, எதனுடைய அடையாளம், அவருடைய பாடுகளிலும் அவருடைய மரணத்திலும் நான் பங்கு பெறுகிறேன், அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காக அதில் நான் பங்கு பெறேன். மூணாவது பாயிண்ட் தான் ஒன்று குறைந்தர் 10:17 சொல்லும் போது ஒன்று குறைந்தர்
ஒரே அப்பத்தில்.
அப்போ அதில் நம்ம கூட எப்படி இருக்கிறோம், அந்த அப்பமும் ரசமுமாக இருக்கிறோம். எப்படி எப்படி அந்த அப்பம் பல கோதுமை மணிகள் வச்சு செய்யப்பட்டது, அதே போல பல பழங்கள் வச்சு ஒரு ரசம் செஞ்சு, ஒரு பழத்தை வச்சு ரசம் ஒரு பாட்டில் பண்ண முடியுமா, தமிழர் பண்ண முடியாது. அப்போ பல திராட்சை பழங்களை வச்சு, அது போல நம்ம கூட அநேகராக இருந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோன்றது கூட அது அடையாளப்படுது. அந்த ஒரே அப்பத்தில் நம்ம பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாமும் ஒரே சரீரமாக இருக்கு. அப்போ உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், தேவனுடைய ஜனங்கள் உலகத்தில் எந்த பக்கத்திலும் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லா வகையிலும் ஒற்றுமையில் இருக்கிறாங்க, ஒருமைப்பாட்டில் இருக்கிறாங்க. எப்படி சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது, அது போல அவர் இருக்கிறாங்க. ஒருமைப்பாடு பற்றி அப்போஸ்தலர் பவுல் வேறு இடத்துல சொன்னார், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர் அப்படின்னா பேசிக்கிறார். அப்போ அது மட்டுமே அங்கே தான் நம்ம பார்க்குறாங்க, ஒரே ஞான ஸ்நானம், ஒரே விசுவாசம் என்று சொல்லும் போது இது வெறுமனே தண்ணியில் போயிட்டு வரதை பற்றி இல்லை, மற கர்த்தருடைய மரணம் வாங்குற ஒரு ஒரு ஸ்நானமாக அது இருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ சீசனில் கூட என்ன பண்ணும், இப்போ அதில் வந்து அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெற வேண்டும். இது புரியாமல் தான் சீசனில் போய் கர்த்தர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மார்க் 10 38-39 படிக்கிறோம், என்ன கேட்டாங்க மேல் வசனத்தில், வலது பக்கத்திலும் ஒருத்தன் இடது பக்கத்துக்கும் சீட் போட்டுருங்க, இப்பவே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன் சொல்ற. அப்போ ஜீசஸ் சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியல,
நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஞானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஞானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாதத்திலும் என் இடது பாதத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது.
அப்போ அவங்க கேக்குறாங்க, சொல்றாரு, நீங்க கேக்குறது உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனா நான் குடிக்கும் பாத்திரத்திலும் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்களா அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா சரி சரி அப்படின்ற ஒண்ணு தெரியாம சொல்றாங்க. ஆனா ஜீசஸ் சொல்றாரு, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு, நீங்கள் பானம் பண்ணுவீங்க, நீங்கள் பெறுவீர்கள், அந்த ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு என்ன. இன்னும் கொஞ்ச காலத்துல சீசர்களுக்கு தன்னை போன்ற அனுபவங்கள் அது வரும். குறிப்பா அவங்க கேட்டாரு யாக்கோபு யோவானும், அப்ப யாக்கோபு கூடி விரைவில் செத்து போறது தன்னுடைய நாமத்துக்காக, அது அவருக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், நீங்கள் உங்களால் கூடும் அப்படின்னார். அப்போ அதே போல் இந்த ஒரு ஸ்நானத்தையும் இந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறதையும் அது கர்த்தருடைய அந்த தியாகமானதுக்கு ஒப்பாக அது இருக்கணும். அந்த விஷயத்தில் சபை உலகமெங்கும் ஒரே விதமாக இருக்கணுன்றது இங்கே ஒரு கட்டளையாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒரே அப்பமும் ஒரே ரசமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த ராபோஜனம் என்று பார்க்கும்போது இந்த அப்பமும் ரசமும் பற்றி ஓரளவுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். பட் இதை பற்றி நம்ம நிறைய இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ ராபோஜனை பற்றி நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த அப்பத்தை பற்றியும் ரசத்தை பற்றியும் இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும். முதலாவது பாயிண்ட்டு, அந்த அப்பமும் ரசமும் யாரை குறிக்குதுன்னா கர்த்தருடைய அந்த ஈடு வழியை குறிக்குது. அதன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ரெண்டாவது, அந்த அந்த ரசத்திலும் அந்த பாத்திரத்திலும் பானம் பண்ணுவது எது கிடையலாம்னா, கர்த்தருடைய அந்த மரணத்தை நம்முடைய சரீரத்தில் அனுதினமும் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம். மூன்றாவது, அந்த ஒரே அப்பமும் ஒரே ரசம் அந்த ரசம் இருக்கிறது, நாம் அநேகராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒருவராக இருக்கிறோன்றதையும் அந்த இது காமிக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி இருக்கும்போது இந்த ராபோஜனத்தில் நம்ம கலந்து கொள்ளும்போது நிறைவேற்றப்பட வேண்டிய சில கட்டளைகள் பற்றி அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாங்க. அதாவது 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28-29. ஒவ்வொரு மனுஷனும் இதுல பங்கு பெற வரும் போது அவ என்ன பண்ணும், ஒரு ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சோதித்தறியணும். அப்ப சோதித்தறியணும்னா என்ன பொருள் நினைக்கிறீங்க? தன்னைத்தானே சோதித்தறிதல் என்பது எதை குறிக்கும், என்ன பொருள்? அனைவரும் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம தகுதியா இதுல போய் பானம் பண்றதுக்கு தகுதி உள்ளவர்களா இல்லையா என்று சோதனை பண்றதை பத்தி இங்க பேசியிருக்குது அப்படின்னு அனைவரும் நினைக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர் பவுல் அந்த பாயிண்ட்ல அவர் பேசுறது இல்ல. ஏன்னா அந்த வகையில் நம்ம பார்த்தா இந்த உலகத்தில் தகுதியானவர்கள் யாராவது இருக்காங்க இல்லைங்களா? கர்த்தர் என்ன தேவன் என்ன சொல்லிக்கிறாங்க, நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகினும் இல்லை உணர்வுள்ளவனே கிடையாது நீதிமான் நல்லவன் எவனுமே அப்படிங்கிறார். அப்ப யார் வந்து இதுல பங்கு பெறுறது? அப்ப தன்னைத்தானே சோதித்தறிதல் என்பது எதை குறிக்கும்னா, இது சபையின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ராபோஜனம். இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி இது யார் செய்ய வேண்டியது? உடன்படிக்கை செய்த பரிசுத்தவன்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த இந்த இதுல வரும்போது, இதுல பங்கு பெற வரும்போது அவர்கள் தங்களை சோதனை பண்ணிக்கணும்னா, என்ன சோதனை என்றால், தாங்கள் தகுதி உள்ளவர்களான்ற சோதனை. அப்படி பண்ணாக்கா அது நம்மளுக்கு அது யாருமே பங்கு பெற முடியாது. மாறாக என்னன்னா, நம்மளுடைய இருதயத்தின் நிலைமையை சோதனை பண்ணிப்பாங்க. ஹார்ட் கண்டிஷன், என்ன ஹார்ட் கண்டிஷன்னா, நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறோம், இனிமேல் எங்களுடைய சித்தமே இல்லை உங்களுடைய சித்தத்தையும் உலகத்தில் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதை நம்ம சரியாக செஞ்சிருக்கிறோமா இல்லையா, செய்கிறோமா இல்லையான்னு என்ன பண்ணுவோம், அந்த சோதனை தான் நம்மளுக்கு பண்ணணும். நம்ம பாவி ஜனங்கள் தேவன் தெரியும், ஆனாலும் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மை உள்ளவர்களாக நாம் நிறைவேற்றி கொண்டு வர்றோமா அப்படிங்கிற அந்த சோதனை நம்ம செஞ்சு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரகபோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு யாருக்கு தான் அந்த உரிமை இருக்குது? சபை வகுப்பார் தங்களை தாங்களே தத்தம் செய்த வகுப்பார். இதை தான் நில்ல தேவன் காமிச்சாரு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும், இஸ்ரேலுக்குள்ளுக்கிறவன் விருத்த சேதனம் செய்யணும், விருத்த சேதனம் இல்லைன்னா கொலை பண்ணிட வேண்டாம். அப்போ அதே போல தான் கிறிஸ்துவர்கள் மத்தியில் என்ன இருக்கணும், இந்த உடன்படிக்கை செஞ்சவர்கள் தான், கான்ஸ்கிரேட்டட், தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இதில் பங்கு பெற வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். அவரவர்களே யோசனை செஞ்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அதில் அப்படி தங்களை சோதிக்காமல் அதில் பங்கு பெற்றவர்கள் கர்த்தருடைய சரீரம் அவருடைய அவர் கொடுத்த வெளியேற பெற்ற அந்த ஈடுபலினுடைய விவரம் புரியாமல் அதில் பங்கு பெற்றா அதுக்கு வந்து அபாத்திரனாக அவன் இருக்கிறான். நெக்ஸ்ட் யோசனை அதில் 28-29 படிச்சுட்டீங்க, 30 வாசி.
உடம்பு வியாதி, டயபெட்டிஸ் வந்துருச்சா, சர்க்கரை வியாதி, பிபி, அல்லது கேன்சர், கிட்னி ஃபெயில் வந்துருச்சா. இன்னும் சில பேர் செத்தே போய் அல்லது கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்களா? அந்த பாயிண்ட்ல பேசுறாரு அப்போஸ்தலர் பாத்தீங்களா? அதனால தான் அப்போஸ்தலர் பேச சொன்னார், இது நிறைய இவர் பேசுற விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அது என்ன பலவீனம், என்ன வியாதி, என்ன சாவு என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப யாகோபு அப்போஸ்தலர் சொல்லும் போது சொல்லிக்கிற ஒரு இடத்துல, உங்களில் யாருக்காவது ஒரு வியாதி பட்டிருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவன் என்ன பண்ணுவான்? எண்ணெய் பூசி ஜப செய்யணும். அப்புறம் அந்த வசனத்தை பாருங்க சார், யாக்கோபு 5 அதிகாரம். விசுவாசம் உள்ளவருடைய ஜபம் வினியாலியை, அது விசுவாசம் இல்லைன்னா அதான அர்த்தம், விசுவாசம் இருந்தா அது ரசிக்கோ, விசுவாசம் இல்லைன்னா ரசிக்காது. இதுதான் அப்போ இன்றைக்கு சபைகளை நம்ம இதெல்லாம் ஒரு நேரடி அர்த்தம் எடுத்து கொண்டுதா என்ன பண்றாரு, என்ன கொண்டு வந்துடுறாரு, என்ன கொண்டு வந்து தலையில பூசி ஜப செய்யணும். இது என்னது, இது என்ன பாயிண்ட்ல பேசிக்கிறாரு, அதை நம்ம கவனிக்கணும். படிங்க சார், அது வசனம் சொல்லி படிங்க. யாக்கோபு 5 அதிகாரம் எத்தனை வசனம்? 14. அப்போ இன்னைக்கு இந்த வியாதி என்பது சரீர வியாதி பத்தி சொல்லிருக்கிறா அப்படின்னா, இது சரீர வியாதி பத்தி சொல்றது இல்லைன்றதுக்கு எந்த வசனம் நம்ம பாக்குறோம்னா, அதுவே கீழே பாருங்க, உங்க பாவங்களை அறிக்கையிட்டால் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்க என்ன பண்ணும். 11. உங்களுடைய குற்றங்களை உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணும், அறிக்கை செஞ்சு ஒருவருக்காக ஒருவர் ஜப செய்யுங்க, அப்போ என்ன பண்ணும், நீங்கள் சொஸ்தம் அடைவீர்கள். அப்போ இது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு எடுத்துக்கலாமா? ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ ஏதோ பாவம் செஞ்சிட்டாரப்பா, பாவம் செஞ்சதுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் வருமா? குழந்தைங்களுக்கு கூட இருக்குதே, குழந்தைங்களுக்கு கூட சர்க்கரை வியாதி இருக்குதே. அப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் அறிக்கை செஞ்சா வியாதி சரியாகிடும்ன்றது. அப்போ இது வந்து சரீர வியாதிகள் பத்தி பேசிக்கிறா, அதை பத்தி அவர் பேசுறது இல்ல. இது எண்ணெய் பூசுற விஷயம் என்னன்னா, ஆதிக்குல சபையில் இருந்த ஒரு பழக்கம். அந்த எண்ணெய் என்பது பரிசுத்தாவினுடைய ஒரு அடையாளம் இல்லைங்களா? அது ஆரானுடைய சிறுசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிகளுக்கும் அதெல்லாம் நம்ம படிக்கிறோமே. அப்ப பரிசுத்தாவி குறிக்கும் ஒரு நிழல் எண்ணெய். அப்ப இந்த இடத்துல ஆதிகால சபையில ஒரு அடையாளம் வச்சாங்க. அப்ப தேவனிடத்துல இந்த மாதிரி ஆவிக்குரிய வியாதி பத்தி பேசிக்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கர்த்தருடைய ராபோஜனத்துல அதை பத்தின மகிமை தெரியாம சும்மா கண்ணை மூடிட்டு வந்து அதுல பல விதமான துர்க்குணங்களை உள்ள வச்சு மன்னிப்பு எதுவும் வாங்காம தேவனுடைய சமூகத்தில் நீங்க வந்து பங்கு பெற்றா அவங்க பலவீனர் ஆயிடுவார். எப்படி பலவீனர்? துணிகரம் உள்ளவர்கள் ஆயிடுவார், வியாதி ஆயிடுவார். ஆவிக்குரிய வியாதி பலவீனர் ஆயிடுவாரு, ஆவிக்குரிய வகையில வியாதி ஆயிடுவாரு, ஆவிக்குரிய வகையில செத்தே போயிடுவார். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவர் என்ன ஆயிடுவாரு? அந்த பாயிண்ட்ல தான் அப்போஸ்தலர் பேசிக்கிறாரே தவிர இந்த சரீர வியாதி பத்தி அவர் பேசுறதில்ல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நம்ம கிறிஸ்து சபைகள்ல அதுல ஒரு பிரிவினர் என்ன பண்றது இல்லைன்னா மாத்திரம் வந்தே சாப்பிடறது இல்லைங்க. நிறைய பேர் செத்தே போயிட்டு சில, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் ஜப செஞ்ச சாப்பிடிச்சிட்டாங்க. எல்லாம் விடிய விடிய ஜப, அதனால எங்கேஜ் வேற ஆஸ்பத்திரி கொண்டு போறது சரியாயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த பலவீன வியாதி சரீரத்தினுடைய வியாதிகளுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறார் இப்போ? இப்ப கர்த்தருடைய 2 வரிக்கு பின்பு உலகத்தில் என்ன இருக்குது? ஆசீர்வாதங்கள் வந்தாச்சு. கிட்னி கழட்டி போட்டுட்டு வேற கிட்னி வைக்கிறாரு, சரி பண்ணிடுவாரு. இறுதி பேராசனா இறுதி பீசிட்டு பிளாஸ்டிக்ல வைக்கிறாரு, எலும்பு குழந்தை போச்சுனா வேற பிளேட் வைக்கிறாரு. ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் யாருடையது? பிசாசுடையதான். இதெல்லாம் கர்த்தருடைய உதவி இல்லைங்களா? ஜனங்களுக்காக அவர் செய்கிற உதவி. மருந்து மாத்திரைகள் எங்கிருந்து வருது? எல்லாம் வந்து மூலிகைகள்லேருந்து எடுக்கிறாங்க. எல்லாம் கர்த்தர் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. இதை நம்ம செய்யாம அநேகம் பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லை. நம்ம தேவன் அங்கே சொல்லிக்கிது பார்த்தீங்களா, ஜப செஞ்சே சரி பண்ணிடுறோம். அது இல்லை, ஜபமும் வேணும், அதே டைமில் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுக்கணும். ஆனால் இங்கே சொல்லிக்கிற வியாதி என்ன வியாதி? சரீர வியாதி இல்லை, இது ஆவிக்குரிய வியாதி. அதை சரி பண்ணணும்னா பாவங்களை அறிக்கையிட்ட தான் சரியாகும். இப்போ நம்மளுக்குள் பெருமை வந்துருச்சு, அது ஒரு வியாதி, அதை நம்ம என்ன பண்ணும், அறிக்கை செய்யணும். இப்படிதான் தப்பாக செஞ்சுட்டேன், தயவு செய்து மன்னிச்சிடுங்க, இனி நான் அப்படி பண்ணுறதில்ல, எனக்காக வேண்டுதல் செய்யுங்க சொல்லும்போது என்ன பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஜபம் செய்யும்போது அந்த தாழ்மையான எண்ணமே அவருக்கு சுஸ்தமடைய செய்யும். அதுதான் அந்த பாயிண்ட். அப்போ இந்த விஷயத்தை கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் 1 Corinthians 11:26 படிக்கும் போது, ஆமா, இந்த இடத்துல பானம் பண்ணும் போதெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை, அப்போ சொல்ற பவுலுடைய உபதேசங்கள் அப்படித்தான் இருக்குது, அடிக்கடி சொல்ல வேண்டியது அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. அப்ப பானம் பண்ணும் போதும் எல்லாம் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணு டெய்லி செய்யறாரு, அந்த டெய்லியில நிறைய டைம் செய்யறாரு. இப்ப நீங்க இதுல ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, டெய்லி மாஸ்ன்ற பேர்ல பூஜை பலியில நிறைய டைம் அவங்க செய்யறாங்க. செத்து போய் ஒரு சாவு கொண்டு போய் சர்ச்சுக்குள்ள வச்சா கூட அங்க கூட என்ன கொடுக்குறாரு, அப்போ நஷ்டப்படுறாரு, சாவு போனவனா ஆஹான்ட்டு போறான். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ப்ரொடெஸ்டன்ட் அமைப்புகளில் கூட அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி அதை நீங்கள் சொல்லிக்கிற நீங்கள் இது பானம் பண்ணும் போதெல்லாம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாரு, வாரம் மாதத்தின் முதல் வாரம், மாதத்தில் முதல் வாரத்தில் சர்ச்சை ரொம்ப இருக்கும், ஏன்னா பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு அதில் அப்படி உள்ள ஒரு பாரம்பரிய செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் ராபோஜனன்ற அந்த வார்த்தையினுடைய பொருளே என்னன்னு தெரியல, பாருங்கள் இருள் ஆகிட்டு. அப்ப ராபோஜனம் எப்ப சாப்பிடுற போஜனம், ராபோஜனால எப்பதான் சாப்பிடணும், ஆனா இது எப்ப சாப்பிடுறாரு, காலை 8 மணிக்கு, காலை 8 மணிக்கு சாப்பிடறதுக்கு பேரு நம்ம டின்னர்னு சொல்லுவோமா, காலையில் சாப்பிடறதுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் சாப்பிடறதுக்கு லஞ்ச், நைட் சாப்பிடறது தான் டின்னர். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறார், எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடுறாரு, ஆனா எல்லாத்துக்கும் பேர் என்ன, ராபோஜனம், கரெக்டா இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் வந்து கரெக்டா. அப்ப இதெல்லாம் வந்து எந்த வகையிலும் தேவனுடைய சத்தியத்துக்கு ஒத்து வரதில்லை, அது மட்டும் இல்லை கர்த்தர் ஏற்படுத்தின அந்த முறைமைக்கு ஒத்து வரதே இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு சாமியாருங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அப்பமும் அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க, நிறைய பீசஸ் வச்சிருக்காங்க. அப்ப வரிசையில் நிற்பாரு, அப்படியே வாயில போட்டே வருவாங்க, அது பேப்பர், அதுக்கு பேர் பேப்பர்னா, அதாவது ஒரே அப்பம், அது கர்த்தர் சொல்லிட்டு ஒரே அப்பம், ஆனா இது பல அப்போ ரெடி பண்ணிட்டு அப்பவும் கூட இல்லை, அது பேப்பர்ஸ். அப்போ அது வந்து ஒவ்வொருத்தர் வாயில ஒன்னொன்னா எடுத்து போடுவார், அவர் வரிசையில் நிற்பார்க்கெல்லாம் அப்படியே திடீர்னு தீந்து போச்சு வச்சுக்கோங்க, அடுத்த மாதம் வாங்கன்றார். ரசத்தை வந்து என்ன பண்ணுவார், ரசம் ஊத்துறாரா ஜனங்களுக்கு, இப்படி திரும்பிடுவார். அப்போ யாருக்கு தெரியாமல் குடிச்சிடுறாரு. அப்போ அனைவரும் ஏன் அப்படி ஒரு டைம் கேட்கும்போது அவர் ஒரு ஒரு பிரீஸ்ட் பதில் கொடுத்துக்கிறாரு, இது ரொம்ப ஃபாரின் தியாது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தா ஆகுமா, இதெல்லாம் வந்து நேரம் அங்கே ரோமபுரியிலேருந்து வருது, ரொம்ப ஹை கிளாஸ் குவாலிட்டி, உங்களுக்கு கொடுக்கறது தான் இங்கே கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு அந்த பிஸ்கட் மட்டும்தான், அது மட்டும் சாப்பிட்டு போங்க, அதுவும் இருக்கிற வரைக்கும் தருவோம், இல்லைன்னா திருட்டு இன்னொரு பாக்கெட் உடைக்க மாட்டோம் அப்படின்வாங்க. இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படித்தாங்க, காலை நேரத்தில் போயிடுறாரு, மீட்டிங் முடிஞ்சோடனே வரிசையில் நிற்கிறாங்க, அங்கே கூட தீர்ந்து போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் அப்படி ஏமாற்றத்தோடு திரும்பி போயிடும். பின்னாடி அடுத்த மாதத்துக்கு முதலே கியூவில் போய் நின்றுக்கிறாங்க, முதலே நிறைய பேர் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி வைக்கிறாரு. இனி இதனுடைய மகத்துவமே புரியுறதில்லை. அப்போது இந்த ராபோஜனம் சம்மந்தப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னன்றது தெரியல, ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டுக்கிறாரு கோதுமைக்குள் நிறையா என்ன இருக்குதுங்க, கலைகள் நிறைய, கள்ள உபதேசங்கள் நிறையா இருக்குது. அப்போ ராபோஜனத்தில் கூட டூப்ளிகேட் ஆகிட்டு, ராபோஜனமும் டூப்ளிகேட் ஆகிட்டு, எல்லாத்திலையும் டூப்ளிகேட். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா செய்யணும் இந்த ராபோஜனம், அப்போ வார வாரம் மாதம் மாதம் டெய்லி இப்படி செய்யணுமா, பானம் பண்ணும் போதெல்லாம்னு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, பழைய ஏற்பாட்டில் அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம்னா பஸ்கா அவங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும், வேற மாதம் மாதம் வருமா, நீசான் மாதம் 14ஆம் தேதி வராது இல்லைங்களா. அப்போ அதை பத்தி நம்ம எபிரேயர் 9:25 நம்ம படிக்கிறோம், எபிரேயர் 9 பாத்தீங்களா, அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் அப்ப பிரதான ஆசிரியர் வருஷத்துல எத்தனை டைம் போறாரு? ஒரே டைம், வருஷம் தோறும். இங்கிலீஷ்ல எப்படிக்குதுன்னா, அடிக்கடி போறத பத்தி, வருஷம் தோறும் போறத பத்தி எப்படி சொல்லிக்குதுன்னா, நார் எட் தட் ஈ சுட் ஆஃபர் ஹிம்செல்ஃப் ஆஃபன், ஆஃபன்னா அடிக்கடி. ஆனா வருஷத்து வருஷத்துக்கு ஒரு டைம் போறது தான் என்ன சொல்லிக்குது வருஷம்னா, அடிக்கடி போறதுங்கிறத பத்தி சொல்லிக்குது. அப்போ இங்க வந்து வார வாரம் மாசம் மாசம் பண்றது இல்ல, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருஷத்துக்கு எத்தனை டைம் போறாரு? ஒரே டைம் தான் போறது நம்ம பாக்குறோம். அப்போ இது வந்து ராபோத்தினம் அனுசரிக்க வேண்டிய முறை என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு எவ்வளவு டைம் இருக்கணும்? ஒரு முறை தான் இருக்கணும். அது வந்து இங்க கர்த்தருடைய. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இது நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்க. அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக செய்கிற ஒரு 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 நிகழ்ச்சி இல்லைங்களா, ஒரு சடங்கு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சடங்கு மட்டும் முக்கிய இல்லை, சடங்குக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ இது வருஷத்து கர்த்தருடைய மரண நாள் என்பது வருஷத்துக்கு எவ்வளோ டைம் வரும்? ஒரு முறை வரும். அப்போ தன்னுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவங்களுக்காக அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கர்த்தர் எந்த தேதியில எந்த நாளில் இந்த இரண்டு பொருள்களையும் அவர் அறிமுகம் செஞ்சாரோ தம்முடைய சீஷர்களுக்கு, அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டும். கர்த்தர் அடுத்த நாள் தான் செத்தாரு, அந்த டைம்ல நம்ம அனுசரிக்கிற அவசியம் இல்லை. எப்ப செய்யணும்? கர்த்தர் எப்ப செஞ்சாரோ அப்பதான் நம்ம செய்யணும். அப்பதான் அவருடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிறதுனுடைய அடையாளம் இல்லைங்களா? அதை விட நம்ம வெவ்வேறு டேட்ல பண்ணிட்டு இருந்தா, அது உதாரணமா யோகா விக்னேஷ்கார் இருக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா அடுத்த தேதியில அடுத்த நாள் தான் பண்ணுவாங்க, கர்த்தருடைய மரண நாள்ல பண்ணிட்டு இருப்பார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ஒரு மாசம் தள்ளி பண்றாங்க, ஆனா மற்ற சபைகள்ல எப்ப வேணாலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த கர்த்தர் எந்த டைம்ல அவர் இதை இந்த சீசனுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அந்த தேதியில தான் நம்ம கூட செய்யணும். ஏன்னா அது மட்டும் இல்ல, இப்ப உதாரணம் ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு சாவு நாளோ அல்லது பிறந்த நாளோ வருஷத்துல எவ்வளவு நாள் வரும்? கல்யாண நாள் எவ்வளவு நாள் வரும்? நம்ம பர்த்டே கேக்க வந்து ஜனவரி பர்த்டே வந்தா சாக்லேட் கொடுக்குறாங்க, வார வாரம் பர்த்டே சாக்லேட் கொடுத்து எப்படி இருக்கு? சாக்லேட் கிடைக்கலன்னு வாங்கி சாப்பிடுவோமா? என்ன பைத்திய பூர்த்தி சாட்டாக்குது ஒன்று சொல்ல மாட்டாங்க. வார வாரம் எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு நான் கேட்க எங்க ஆஃபீஸில் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அந்த பர்டிகுலர் டேட்ல கொடுத்தாதான் அதுக்கு மதிப்பு இல்லைங்களா, அதனுடைய வேல்யூ இருக்குது. அது கூட மற்ற டேட்ல இப்போ உதாரணமா இன்னொரு வகையில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட, நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போதெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொன்னா, அப்ப சுதந்திர தினம் வருஷத்துல எத்தனை நாள் கொண்டாடுவோம்? காந்தி ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடும் போதெல்லாம் அப்படின்னா, என்ன இந்த மாசம் மறந்துட்டேன் சார் காந்தி ஜெயந்தியை, இந்த தேதி மறந்துட்டேன், அதனால நான் நவம்பர் ரெண்டாம் தேதி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நவம்பர் ரெண்டுல பண்ணலாமா? பண்ண முடியாதுங்க, பண்ண உள்ள தள்ளிடுவாங்க, கவர்மெண்ட்ல ஆர்டர் இருக்குங்க. அப்போ அதெல்லாம் வந்து கேவலப்படுத்துற மாதிரி கவர்மெண்ட்னுடைய சட்டங்களை, அதனால அவங்க உள்ள தள்ளிடுவாங்க, ஜெயில போகணும்னு சட்டமே இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் டேட் உலகத்தின் பிறகு இருக்கும்போது கர்த்தருடைய ராபோஜன் கூட கரெக்டாக அந்த டேட்டில் தான் அது செய்யணுன்றது இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது நிழலில் கூட அப்படி தான் இருக்குது, நிஜத்தில் கூட கர்த்தர் அப்படி தான். அப்போ கர்த்தருடைய மரண நாள் என்பது வருஷத்தில் ஒரு நாள் தான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க. அப்போ கர்த்தர் செத்த அந்த நாள் கூட எந்த நாள்னா, பழைய பஸ்காவில் ஆடு எந்த டைமில் அடிக்கப்பட்டதோ அதே தேதியில் தான் கர்த்தர் கூட அடிக்கப்படும், அதே டேட்டில் தான் செத்துட்டு இருக்கிறார். ஆனால் இந்த முறையை அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த நாள் அது வந்து அந்த அதுக்கு கொஞ்சம், ஆனால் அதே நாள் தான் இஸ்ரேலுடைய கணக்குப்படி சாயங்காலம் 6 முதல் அடுத்த நாள் சாயங்காலம் 6 வரை அதே நாள் தான். ஆனால் முந்தின இரவு சாயங்கால நேரம் மறித்தது அடுத்த சாயங்கால நேரம். அப்போ அந்த முறையை ஆரம்பித்தது அந்த முந்தின சாயங்கால நேரம். அந்த டைமில் தான் அந்த கர்த்தருடைய நினைவு கூறுதலின் நாளை நம்ம செய்யணும் சகோதர சகோதரி. அது வந்து கரெக்டாக நீசான் மாதம் அதாவது 13 தேதி முடிஞ்சு 14 ஆரம்பமாகிற அந்த சாயங்காலம் கரெக்டாக அந்த டைம். அப்போ சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு அது நம்ம செய்யறது ரொம்ப சரியானதாக இருக்கும். இது நம்ம வார வாரம் மாசம் மாசம் செஞ்சா அதனுடைய மதிப்பு தெரியாது. அது மட்டும் இல்லை, ஜனங்கள் இன்னைக்கு அது இல்லாமல் தான் போச்சு, கரெக்டாக இல்லைங்களா நான் சொல்றது? வார வாரம் செய்யறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா இல்லை? அது ஏதோ ஒரு கடமை மாதிரி பண்ணிட்டுக்கிறோம், அதுதான் கடமை மாதிரியும் இன்னும் ஒரு பொழுதுபோக்காகவும் அதை செய்து கொண்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் இந்த டேட் ஆபிப் மாதம் அல்லது நீசான் மாதம் 13 தேதி அந்த முடிஞ்சு 14 தேதி சாயங்காலம் என்பது நம்ம கிளீனாக கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பாக இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 7 தேதி அந்த டேட் வருது, 2009 ஏப்ரல் மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க. அந்த தேதியில் நாம் அனுசரிக்கிறதா சரியான ஒரு டேட். ஆனால் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணம் நான் எடுக்கலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 21ஆம் தேதி, 22ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. அடுத்த வருஷம் எனக்கு 22ஆம் தேதி வரும், ஆனா சண்டே தான் வருமா? சண்டே வராது கண்டிப்பா, வேற டே தான் வரும். அடுத்த வருஷம் தேதி கரெக்டாக வரும், ஆனால் டே வேற வேற நாளில் தான் வரும். ஆனால் கர்த்தருடைய சாவுக்குள்ள வந்து இது கவலையாக படுறதில்லை கிறிஸ்து ஜனங்கள். அப்போ இந்த அமைப்பில் கல் அமைப்புகள் மூலமாக சொருகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கல் உபதேசங்கள் எப்படி டேட்டை விட்டுறாங்க, டே மட்டும் எடுத்துக்கிறாங்க, எப்படி வர்றது? ஒத்து வரும், அதுலையாவது ஒத்து வருதா? அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்துறாரு வருஷா வருஷம், அப்போ எப்படி வரும் அந்த டேட்டு? வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேட் வரவே வராது. அப்போ வெள்ளிக்கிழமை செத்துட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை ஊதி தந்துட்டாரு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் கறி சாப்பிட்றதில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. 40 நாளைக்கு முன்பாக எந்த கறி சாப்பிட்றதில்ல எந்த நாள் சொல்கிறாரு? அப்போ 40 நாளைக்கு முன்னாடி கறி சாப்பிட வேண்டாம், கர்த்தர் எங்காவது கட்டளை கொடுத்துக்கிறாரா? நீங்கள் உபவாசம் இருக்க சொல்லிக்கிறாரா? கர்த்தர் அப்படி இருந்துட்டாரா? கர்த்தர் இருந்தது 40 நாள் இருந்தது எப்போங்க? ஞான ஸ்நானத்தில், ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆனால் அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக 40 நாள் இருந்தாரா? அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப விசித்திரம் மற்றும் வினோதமாக இருக்குது இந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள. அப்போ இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த கள்ள சபையின் மூலமாக, அந்த கிறிஸ்து அமைப்புகளின் மூலமாக இன்னைக்கு சபைக்குள் இது நுழைக்கப்பட்டிருக்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கிறோம். அதுவும் நீங்கள் உபவாசன்றது கர்த்தர் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்தார? 40 நாள் அவர் என்ன பண்ணல? சாப்பிடல. பழைய காலத்தில் எளியா 40 நாள் சாப்பிடாம நடந்தார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான், காப்பி டீ கூட குடிக்கல. அந்த மாதிரி கர்த்தர் இருந்தார், அந்த மாதிரி இருக்கிறார் நம்மளுக்கு அப்படி இல்லையா? இல்லைங்களா? ஒருவேளை காலையில் மட்டும் சாப்பிட மாட்டாரு, அதுக்கே முந்தி தங்க வச்சுக்குவார். அப்புறம் ஏன் சார் இப்படிக்கிறேன்னு, நம்ம உபவாசம் இருக்கிறோம் சார், அது ஊருக்கே எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் என்ன உபவாசமா, இது என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு வினோதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகள். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு தவறான முறையில் கர்த்தருடைய அந்த ராபோஜனத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது குறைந்த சபையில் இதை தவறாக புரிந்து கொண்டதுனால அப்போஸ்தலர் பவுலுடைய உபதேசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1 கொரிந்தியர் 11:20-22 நம்ம பார்க்குறோம். சொல்றாரு குறைந்த சபையில் என்ன பண்ணிட்டாங்க, ராபோஜன தண்ணிக்கு கரெக்டாக வந்துருவாங்க, ராபோதனையும் செஞ்சிருவாரு, வீட்டுல இருந்து சாப்பாடே தூக்கிட்டு வந்துடுவாரு. அப்போ ராபோதனை செஞ்சு முடிச்சோன்னா அங்கேயே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் பசிலையும் வெறிலையும் சாப்பிட்றது. அப்போ அவர் திட்டார் பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்ட மகிமையான நாள், இந்த உலகத்தினுடைய மீட்பு நாள் இது, இதை நீங்கள் இப்படி தான் அனுசரிக்கணுமா? இது வந்து சாப்பிட்றதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா அவர் கேட்கறது? அப்போ சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடு இல்லையா, நீங்கள் அங்கே போய் செய்யுங்கப்பா, இது ரொம்ப பரிசுத்தமான விஷயம் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேகளுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. அப்போ கர்த்தருடைய பாத்திரம் என்பது பரிசுத்தா வேலை செய்யுது, பேகளுடைய பாத்திரம் என்பது உலகத்தினாவிலே செய்யுது, ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு வரும்போது நம்ம உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களாக வரக்கூடாது, மாறாக பரிசுத்தாவினுடைய கனிகளை கொடுக்கக்கூடிய ஜனங்களாக அங்கே வரணும். அதான் அந்த கலாத்தியர்ல ரெண்டுமே சொல்லிக்கிறார், மாம்சத்தின் கிரிகள் பற்றி சொல்லிக்கிறாரு, ஆவியின் கனிகள் பற்றியும் அங்கே கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறார். அப்போ பரிசுத்தாவினுடைய கனிகளில் நம்ம இந்த விஷயத்தை செய்யணும். ஆனால் சில பேர் எப்படி கேள்வி கேட்குறாருன்னா, அந்த காலத்தில் சபையில் வார வாரம் செஞ்சிருக்கிறாங்களே, அப்போ சில 2:46 இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அப்போ சில 2:46 வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் அப்படின்னு இன்னொரு இடத்துல அப்போ சில 27
முதல் நாளிலே அப்பம் பிட்டும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து.
அப்போ இந்த இடத்துல பார்க்கும் போது அங்கு கூட வாரத்தின் முதலாம் நாள்ல முதல் நாளில் அங்கு சீஷர்கள் அப்பம் பெருக்கும்படி கூடி வந்தார் இன்னும் பார்க்குறேன். அப்போ வாரத்தின் முதல் நாள் அப்பம் வந்திருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ இந்த அப்பம் பெருக்குதல் வந்து இது வந்து ராபோஜனமா? ஏன்னா அப்பம் பெருக்குது, அது ராபோஜனத்துக்கு எத்தனை பொருள் வேணும்? 2 பொருள் வேணும், அப்பமும் வேணும் திராட்சை ரசம். ஆனால் இங்கே என்ன பொருள் மட்டும் இருக்குது, அப்பம் மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் கூட என்ன பண்ணிக்கிறாரு, லூக்கா 24 அதிகாரம் 30 வசனத்தில் படிக்கலாம். லூக்கா 24:30. பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிக்கிறார், அவங்க கூட இருக்கும்போது இந்த எம்மாவுக்கு போற சீசரி மத்தியில அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, அந்த பிடு பிக்கிற செயலுக்கு பார்த்தீங்களா, அதுலதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இது கர்த்தர். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருக்காங்க கர்த்தர் பிரெட் சாப்பிட்ற மெத்தட், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் சாப்பிட்ற மெத்தட் இல்லைங்களா, அந்த சாப்பிட்ற மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப கர்த்தர் என்ன பண்ணார், அது பிக்கிற மெத்தட்ல கண்டுபிடிச்சாரு, இதை வந்து ஜீசஸ் அப்படின்னு ஆண்டவரே சொல்லும்போது அப்படியே மறைஞ்சிட்டார் அவர். அப்போ இந்த இடத்துல என்னாச்சுன்னா, அந்த அப்பத்தை பிடுது அங்க கர்த்தர் ராபோதம் நடத்திட்டாருன்னு அர்த்தமா, அப்பத்தை விட்டு அதை ஆசீர்வாதத்து கொடுத்தாரு, அது ராபோஜனம் தான். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சொல்லாது ராபோஜனமே கிடையாது. அப்போ இது என்ன விஷயம்னா, யூதரின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பழக்கம். என்ன பழக்கம்னா, அங்கே சபை ஆதிக்கால சபை கூடி வரும்போது வார வாரம் கூடி வருவாங்க, அதில் குறிப்பாக வாரத்தின் முதலாம் நாள். ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, வாரத்தின் 7 நாள் தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். ஆனால் சீசனில் எப்படி மாற்றிட்டாங்க, முதல் நாளுக்கு மாற்றிட்டாங்க, அவங்களே மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றிட்டார் முதலாம் நாள்னா, கர்த்தர் மறித்து உயிர் தெளிந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள், அவங்களுக்கு காட்சி கொடுத்த நாள் கூட வாரத்தின் முதலாம் நாள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமான நாள். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாளையே மாத்திட்டாங்க, மாத்தி வாரத்தின் முதலாம் நாள் கொண்டு வந்துட்டாரு. அப்ப வாரத்தின் முதலாம் நாள்ல கூடுவாங்க. அப்ப கூடும்போது அந்த காலங்களில் யூதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் என்னன்னா, அவர்கள் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட நேரம் வந்துச்சுன்னா, அங்க ஒரு மொத்தமா ஒரு பெரிய ரொட்டி வைப்பாங்க, பெரிய ரொட்டி அல்லது சப்பாத்தி அங்கே வைப்பாங்க. வச்சு எத்தனை பேர் வந்துக்கிறாங்கன்னு எண்ணி பார்த்து, 50, 20, 20 என்ன பண்ணா, அந்த பீஸில் ஒவ்வொரு பீஸாக 20 பேர்னா 20 பீஸ் பண்ணிடுவாங்க. 20 பீஸ் பண்ணி ஜப செஞ்சு அதை முதல்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சாப்பாடை சாப்பிடுவாங்க. இது அவங்களுடைய வழக்கம், முதல்ல அந்த ஒரு பீஸ். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படி, அது ஒரு அன்பின் அடையாளம், ஐக்கியத்தினுடைய அடையாளம். மே தவிர இது வந்து ராபோஜனத்தை குறிக்கும் அப்பம் பிரிக்கதல் கிடையாது. இது கூட அநேக பேர் தவறாக புரிஞ்சுட்டு அதை வச்சுட்டு தான் இன்னைக்கு வாரம் வாரம் பண்ணிட்டுக்கிறத பற்றி நம்ம பார்க்குறோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, அங்கே இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் இதில் நீங்கள் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் வருமளவும்னா என்ன அர்த்தம்? அப்போ கர்த்தர் இயேசு ஏற்கனவே, நம்ம 2 வருகை பற்றி படிக்கும்போது இயேசு வந்துட்டாரா இல்லையா, ஏற்கனவே வந்தாச்சுன்னு நம்ம சொல்லும்போது, அப்போ கர்த்தர் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம அது செஞ்சுட்டு இருக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ கர்த்தர் இதுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது லூக்கா 22:16 தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இது என்ன ஆகும், நிறைவேறும் என்ற விஷயத்தை குறிச்சிருக்கிறார், கொடுக்கிறார். அதாவது until it be fulfilled in the kingdom of God, ராஜ்யத்துக்கு முன்னாடி இல்லை அல்லது 2 வரைக்கு முன்பு இல்லை, இது எப்போ வந்து முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து முடியும் அப்படிங்கிறார். அப்போ எந்த பாயிண்ட் இது, இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுவது என்பது கர்த்தருடைய 2 வருகை இருக்குது, 2 வருகை பின்பு அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ராஜ்யத்தில் 2 பாகம் இருக்குது, ஒன்று கண்ணுக்கு தெரியாத பாகம், இன்னொன்று கண்ணுக்கு தெரிகிற பாகம். அப்போ அந்த கர்த்தர் வரும்போது அது வரைக்கும் மறித்த பரிசுத்தவன்கள் உயிரடைகிறார், அந்த கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரடைவார். வந்ததுக்கப்புறம் கூட பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், கர்த்தர் வருகைக்கு பின்பு கூட உயிரோடு இருக்கிறாங்க அந்த பரிசுத்தவான்கள். அப்போ அந்த பரிசுத்தவான்களுடைய ஓட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த ராபோஜனம் அனுசரிப்பு அது செய்யணும். அப்போ சபையினுடைய முடிவு எப்போ நடக்கும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த உலகத்தில் இஸ்ரேலில் ஸ்தாபனமாகிற வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும். அப்போ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இதை அனுசரிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய 2 வருகையானது 3 படிகளை உள்ளடக்கினது, பரோசியா, எபிஃபானியா, அப்போகாலிப்சிஸ், 3. அப்போ அந்த அப்போகாலிப்சிஸ் வெளிப்பாடுதல், கர்த்தருடைய ராஜ்யம் எல்லா ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி வெளிப்படுற வரைக்கும் இந்த ராபோஜனத்தை நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா ராபோஜன் வந்து அவருடைய பாடுகளில் பங்கு பெறும் ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அதனால தான் இந்த விஷயத்தை கூட நம்ம புரிந்து கொண்ட பின்பு அந்த ராஜ்யம் வர்ற வரைக்கும் அங்கே நம்ம செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பரிசுத்தவான்களுடைய நிறைவு ஆகிடும், அவங்க கர்த்தரா இயேசு கூட வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன இல்லை, இதில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஜீசஸ் சொன்னார், அந்த ராஜ்யத்தில் நான் ஒரு நபமானதாக உங்கள் மத்தியில் நான் புசிக்கிறேன், அது வரைக்கும் நீ இந்த பலரசத்தை நான் பானம் பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னாதே, நான் நபமானதாக புதுசா அப்படின்னா வேற வகையில பாடுகள் அனுபவிக்கும் விதமாக நான் இதை பானம் பண்ண போறதில்லை, இது சந்தோஷத்தின் அடையாளமாக உங்கள் மத்தியில் நான் இது செய்ய போறேன் அப்படிங்கிறார். அப்ப சந்தோஷ டைம்ல என்ன கொடுக்குறோம், ஜூஸ் கொடுக்குறோம், நீங்க சியர்ஸ் போடல சந்தோஷத்தை பங்கிடுறதுக்காக. அது மாதிரி அங்க கர்த்தர் வந்து மகிழ்ச்சியில நம்ம சீசர்கள் மத்தியில இருப்பார் அப்படிங்கிறத அங்க சொல்ல வர்றாரு. அதான் புதிய நவமானதாக நான் அதை உங்கள் மத்திய பானம் பண்ணுவேன். ஆகையினால இந்த விஷயத்தை நம்ம புரிந்து இந்த பண்டிகையை நம்ம மிகவும் பயபக்தியோடும் பயத்தோடும் நாம் இதை வந்து அனுசரிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வார். அப்போ இது சம்பந்தமாக இந்த வகுப்புகளினுடைய முடிவில் உங்களுக்கு சில அறிவிப்புகள் அங்கே தரப்படும். அவங்க வந்து சகோதரர்கள் வருவாங்க, இதை வந்து எப்படி செய்யறதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டில் அவங்க காமிப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் பங்கு பெறுவதற்கும் அது பற்றின எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்த கிளாஸஸில் நம்ம சொல்லப்போம். அடுத்த வாரத்தில் நம்மளுடைய வகுப்பானது இந்த முழு தெய்வீக திட்டத்தினுடைய விளக்கம் ஒரு 1.5 மணி நேரத்தில் அது நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தான் உங்கள் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆமாம்.
அன்பது சோதர் சார்ல ஒரு அறிவிப்பு, டீ இருக்குது எடுத்து குடிச்சிட்டு போயிருங்க. இறுதி ஜபமாக சகோதர சந்திரன் அவர் ஜபிக்குமாறு.